சாமுவேல் மூணாவது அதிகாரம், மிக நீளமான அதிகாரம், 39 வசனங்கள். அது வாசிக்கப்பட்டத கடைசி வரைக்கும் ஒரு வசனம் விடாம எத்தனை பேர் கவனமாக கேட்டீங்க அப்படின்னு ஆண்டவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் ரொம்ப அருமையான அதிகாரம். தாவீது வந்து பல வருஷங்களாக, நீண்ட வருஷங்களாக பராமரிப்பு காத்து அவருக்கு விரோதமாக அடிச்சிச்சு இல்லைங்களா. பராமரிப்பு காத்து அவருக்கு விரோதமாக அடிச்சு ரொம்ப துன்பங்களை அவர் அனுபவிச்சார். சவுல் கையில், சவுலுடைய வீட்டார் இருந்து ரொம்ப துன்பங்கள். ஆனால் இப்போ காத்து அவர் பக்கம் அடிக்குது, பராமரிப்பின் காத்து அவர் பக்கம் அடிக்குது. அதான் முதல் வசனத்திலேயே சவுலுடைய வீட்டார் பலவீனம் அடைந்து கொண்டு போனார், தாவீதுடைய வீட்டார் பலம் அடைந்து கொண்டு போனார். இப்போ தாவீது அந்த காத்து என்ன பண்ணுது, தாவீத மேல 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 உயர்த்திட்டு போது சவுலுடைய குடும்பத்தை கீழே கீழே கொண்டு வர அதிகாரங்களை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் இப்போ வந்து ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவா இருந்தாலும், சவுலுடைய குடும்பத்தார் 11 கோத்திரங்களை ஆண்டாலும், எல்லாமே கடைசியில ஆண்டவருடைய வாக்கு நிச்சயமாக எல்லாம் அவர் கீழே வரோன்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருக்கு. இப்ப வந்து ஒவ்வொரு நிகழ்வும் அதை தான் செஞ்சுட்டு போவோம். போன வாட்டி கூட நம்ம ஒரு போரை பார்த்தோம், போன அதிகாரத்தில் ஒரு சிவில் வார், உள்ளூர் போர். அந்த போரினுடைய விளைவு கடைசியில என்ன பார்க்கிறோம், தாவீது பக்கம் 19 சோல்ஜர்ஸ் இறந்துருக்கிறாங்க, ஆனா சோல் பக்கம் 360 சோல்ஜர்ஸ் இல்லைங்களா. அதுலயே நமக்கு தாவீது வெற்றி பெற்று கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் குட் நியூஸ் தான், இதெல்லாம் சந்தோஷமான நியூஸ். தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு அறிகுறியா இருக்கிற தாவீதுடைய ராஜ்யம், ஒரு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு தாவீதுடைய ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு முன்னோக்கி இருக்கிற ஒரு அறிகுறி, அது வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த அதிகாரம் வந்து ஒரு மருந்து மாதிரி, மருந்து நல்லா இருக்குமா, ரொம்ப கசப்பான மருந்து கொடுத்தோன்னா நல்லா இருக்காது, ஆனா அது நல்லது. இந்த அதிகாரம் வந்து மோசமான கேரக்டர்ஸ நமக்கு காட்டுகிறது, மோசமான கேரக்டர். ஏன் இந்த கேரக்டர்ஸ்னா, நான் நம்புறேன் தேவனுடைய ராஜ்யத்துல தடை பண்றவங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கெடுக்கிற மனிதர்களுடைய குணங்கள், அந்த மனிதர்களுடைய உருவத்தை நமக்கு இங்க காட்டுது. தேவனுடைய ராஜ்யத்தை தடை பண்றவங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடை, அது வளராதபடிக்கு தடையா நிக்கிற மனிதர்கள் யார், அது இந்த இந்த அதிகாரத்துல ஒரு கண்ணாடியில பாக்குற மாதிரி பார்க்கலாம். அவங்க எவ்வளவுதான் தடை பண்ணாலும், எவ்வளவுதான் அவங்களுடைய பொறாமையில, கொலைத்தனத்துல, தந்திரத்துல தேவராஜ்யத்துக்கு விரோதமா நின்னாலும், ஆண்டவர் இதெல்லாம் ஓவர் ரூல் பண்ணி அவர் ராஜ்யத்தை வெல்ல வைத்து கொண்டு போறத நம்ம தொடர்ந்து இதுல பார்க்க போறோம். அந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமான கேரக்டர். அந்த கதாபாத்திரங்களை ஆண்டவர், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடை பண்றவங்களுக்கு ஆண்டவர் பயங்கரமான தண்டனை கொடுக்காம விட மாட்டார். எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், அவருடைய ராஜ்யத்துல நம்ம எல்லாம் ஈடுபட்டிருக்கிறோம் இல்லைங்களா. அந்த ராஜ்யத்துல நம்மளை ஏன் சேர்த்திருக்கிறாரு, அவர் ராஜ்யம் வளர்ப்பதற்காக, அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடி அதை தான் ப்ரையாரிட்டி வச்சு வாழ்வதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனா அந்த ராஜ்யத்துக்கு ஒரு தடையாக நம்மளை யாராவது வந்தோம்னா அது பெரிய ஆபத்துங்க. அந்த மாதிரி குணம் நமக்குள்ள இருக்கவே கூடாதுன்னு நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப பெரிய அவங்களுக்கு வரக்கூட தண்டனை கொஞ்ச நஞ்சல பயங்கரமான, இந்த வாழ்க்கையிலையும் சரி வரப்போற வாழ்க்கையிலையும் நித்தியத்திலையும் பயங்கரமான தண்டனை அவங்களுக்கு இருக்க போகுது. அப்படிப்பட்ட மனிதர்களை இந்த அதிகாரம் நமக்கு காட்டு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடை பண்ணுகிறவர்கள் இதை காட்டும் போது நம்ம என்ன நினைக்கணும், ஒரு அந்த கதாபாத்திரங்கள் வரும்போது உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் உடனே ஆண்டவரே அது நானா அப்படின்னு கேட்டுக்கிட்டோமா, நம்ம எல்லாரும் கேட்டுக்கணும். ஒருவேளை இது என்ன நானா, இது நானா, இந்த கதையை படிக்கிறோம் கண்ணாடி மாதிரி பார்க்குறோம். கதை பார்த்துட்ட உடனே ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பார்த்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம், நம்மளை கண்ணாடியில் பார்க்குறோம். கொஞ்சம் பின்னாடி வந்து கதையை பார்த்தோம், ஒருத்த மனுஷனை பார்த்தோம், பின்னாடி வந்து ஒரு கண்ணாடியில் பார்த்து நானும் அப்படி தானே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை பார்த்து அப்படி நம்ம இருந்தோம்னா மனம் திரும்பி நம்மளை திருத்திக்கணும். தேவன் அதுக்கு தான் அவர் சபையில் டைம் கொடுக்குறார். ரெவலேஷன் 7 ஒன்னாவது அதிகாரம் பாருங்களேன், ஏழு சபைக்கு அவர் எழுதுற காரியங்களை பாருங்களேன். ஆணன் இல்ல பெண்ணன் இல்ல பயங்கரமா திட்டுறாரு. என் சபையில தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, மெருக்கிறதுக்கு வரப்போறேன், ஆனா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறேன். சோ யூ ரிபென்ட், மனம் திரும்பறதுக்காக உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது சுயநலம் இல்லாம தேடுறத விட்டுட்டு, நம்முடைய சுயநல நோக்கங்களுக்காக, நம்ம சுய இச்சைகளுக்காக, உலக ஆசைகளுக்காக தேவனுடைய ராஜ்யத்துக்கு தடையாக நிற்கிறவர்களை ஆண்டவர் அழிப்பார். என் ஆலயத்தை அழிக்கிறவனை நான் அழிப்பேன் இருக்கிறார் இல்லைங்களா, அழிப்பார். பயங்கரமான அழிவு வரும், அதை நம்ம பார்க்கிறோம். போன அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை வளர்க்கிறவங்களுடைய குணாதிசயத்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? எப்படிப்பட்ட மனிதர்களை பயன்படுத்தி ஆண்டவர் ராஜ்யத்தை வளர்ப்பாரு? பெரிய உறுதி இருக்கிறவங்க, ரொம்ப உறுதி, பயங்கர டிட்டர்மினேஷன். உறுதினா உறுதி கல்லு மாதிரி உறுதி, ஒரு ஒரு பாறாங்கல் மாதிரி இல்லைங்களா, அசைக்க முடியாத உறுதி அப்படி இருக்கணும். யோர்தான் நதி ஓடினாலும், அந்த ஃபுல் ஸ்விங்ல ஓடினாலும் அதை தாண்டி வருகிற ஒரு உறுதி அவங்களுக்கு இருந்துச்சு. சிங்கம் முகம் போல் உள்ளவங்க, அதுதான் உறுதி, முதல் குணம். ரெண்டாவது குணம், எல்லா யுத்த ஆயுதங்களையும் பயிற்சி பெற்றவர்களா இருந்தாங்க, ரொம்ப ட்ரெயின்டு எக்யூப்டா இருந்தாங்க. எப்படிப்பட்டவங்களை தேவராஜ்யம் வளர்க்குவார்? அதே மாதிரி நம்மளும் கிருபையின் சாதனங்களை எல்லாம் வளர்ந்து வளர்ந்து, இன்னும் ஜபிக்க தெரில, இன்னும் பைபிள் படிக்க தெரில, இன்னும் பைபிளை எடுத்து வளர்க்க தெரிலன்ற மாதிரி ஒரு ஒரு எல்லாத்துலேயும் தேர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் ஜபத்தில் சேர்ந்தவங்க, ஜப வீரர்கள்ன்றோம், நம்மளாம் வீரர்கள் ஆக முடியாது. ஜபத்தில் ரொம்ப வளர்ந்தவங்க, வசனத்தில் வளர்ந்தவங்களா இருக்கிறவங்கள தான் பயன்படுத்துவார் இல்லைங்களா. இருமனம் இல்லாதவர்கள், அன்டிவைடட் ஹார்ட்ல அவங்களை சேவிச்சாங்கன்னு பார்க்குறோம். இப்படிப்பட்ட அருமையான குணங்களை பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் அதுக்கு நேரம் ஆப்போசிட், எப்படிப்பட்டவங்க தேவனுடைய ராஜ்யத்தை தடை பண்ணுவாங்க, ஒரு தடையாக நிற்பாங்க. அவங்களால தேவனுடைய ராஜ்யம் பாதிக்கப்படும், ஆனால் அவங்களையும் பயன்படுத்தி ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை வளர்க்க செய்வார். அவங்களுடைய குணத்தையும் அவங்களுடைய இதும், ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை வரும். அவங்களுடைய தப்ப பாவத்தையும் ஆண்டவர் ஒரு ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவார், ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான தண்டனை வரும். அதான் இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். ரொம்ப ஆப்போசிட் கேரக்டர், இதில் நாலு கேரக்டரை பார்க்குறோம், நாலு கேரக்டர். முதலாவதாக, ஒரு ஏமாற்றம் கொடுக்கும் வண்ணமாக தன் மாம்சத்துக்கு விதைக்கிற தாவீதை பார்க்குறோம். தன் மாம்சத்துக்கு விதைக்கிற தாவீது பாருங்களேன், ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் அதான் பார்க்குறோம். இது வரைக்கும் தனக்கு எல்லாம் விரோதமாக இருந்துச்சு, ஈட்டி தன்னை துரத்துக்கிட்டே வந்துச்சு. ஓடு ஓடுன்னு ஓடின தாவீது, கஷ்டங்களுக்கு மத்தியில் இருந்த போது தன்னுடைய விசுவாசம் வளர்ந்த தாவீது. கேரக்டர்லாம் நல்லா வளர்ந்துச்சு, குகைகளில் இருந்தார், மலைகளில் இருந்தார். இப்பொழுதோ காற்று தன் பக்கம் அடிக்குது, வசதி, சவுல் இறந்து போய்விட்டார், இப்போ தான் ஒரு கோத்திரத்துக்கு ராஜாவாய்விட்டார், பலமடைந்து கொண்டு போறார், அவருக்கு கேரண்டி ஃபியூச்சர், ஆண்டவர் நிச்சயமா எல்லா கோத்திரத்தை இதனை கீழே கொண்டு வந்து அந்த உறுதி அவருக்கு இருக்கிறதுனால், அந்த வாக்கு தத்துவம் இருப்பதுனால், வசதி செழிப்பு வரும்போது வருகிற ஒரு ஆபத்து என்ன? ரிலாக்ஸ் இல்லைங்களா. ஆவிக்குரிய காரியங்கள்ல கொஞ்சம் மெதுவா போவோமே, கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் தேவ ராஜ்யத்தை உறுதியா நாட வேண்டியதில்லை, கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். கடவுள் நமக்கு வசதி இது அடிக்கும் போது நம்முடைய பாவகரமான இருந்த என்ன பண்ணுது, நம்மளை கடினப்படுத்தி, அநேக நீ காலில் கூட பார்த்த ஒரு ரிலாக்ஸாக நம்மளை ஆகக்கூடிய விதத்தில் செஞ்சிடும் பாருங்களேன். நம்மளையும் ஒருவேளை நம்ம ரெண்டு பேர் இருக்கும்போது நமக்கு ரொம்ப இதாக தான் இருந்துச்சு சர்ச்சா, ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வரும்போது நமக்கு என்ன ஆகுது, பாஸ்டருக்கும் சரி மக்களுக்கும் சரி கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ஒரு டீசெண்டாக ஒரு நம்பர் வருது. சர்ச்சுன்னா ரெண்டு பேர் இருக்கும்போது நமக்கு ஜெபம் எப்படி இருந்துச்சு, என்ன ஆர்வம் இருந்துச்சு, என்ன ஒரு பாரத்தோடு இருந்தோம், எல்லாரும் ஆண்டவர் கூப்பிடணுமே, சபையை வளர்க்கணுமே அப்படின்னு ரிலாக்ஸேஷன் பாருங்களேன். அதான் ரொம்ப ஆபத்து, அந்த ஆபத்து ஆவிக்குரிய விதங்கள்லையும் ரொம்ப ஆபத்து. டாவீது அதை பார்த்துட்டு ரிலாக்ஸ் ஆகிறத பார்க்குறாரு. அந்த மாதிரி ஆண்டவர் தனக்கு வாக்களித்திருக்கிறார், ஆசீர்வதிச்சிருக்கிறார், தனக்கு ஒரு இலைப்பாறுதல கொடுத்திருக்கிறாருன்றத, தேவ ராஜ்யத்தை இன்னும் உறுதியா வளர்க்கணும்ன்றதுக்காக உறுதியா வைராக்கியமா பலவந்தமா பயன்படுத்தாம, பலவந்தம் இல்லை ரிலாக்ஸ். ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நம்ம ஒண்ணு தேவ ராஜ்யத்துல பலவந்தமா வளர்றோம், இல்ல பாவத்துல கீழே போயிட்டு இருக்கோம். இது ரெண்டுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை இதுதான், ஒண்ணு தேவ ராஜ்ய. ஏன் தேவ ராஜ்யத்தை முதலாவது நம்ம தேடணும், ஏன் அதை பலவந்தமா தேடணும், அதை தேடலன்னா நீ பின்னாடி பாவத்துல பின்வாங்கி போயிட்டு இருக்கிற. இது ரெண்டுதான் ஆப்ஷன். எல்லா மனிதர்களும் ஒண்ணு இதுல இருக்கிறாங்க, இன்னொன்னு பின்னாடி இருக்கிறாங்க. அதனால தான் ரொம்ப, நீ தேவராஜ்யத்தை முதலாவது தேடலன்னா நீ என்ன பண்ணிருக்க, உலக ஆசையிலையும் பாவத்திலையும் பயங்கரமான பின்வாங்கி போறதுலயும் போயிட்டு இருக்க. தாவீது அப்படித்தான் ஆயிட்டாரு. இந்த இது மட்டும் தேவராஜ்யத்துல வளர்ந்து விசுவாசத்துல வளர்ந்தவர் என்ன ஆயிட்டாரு, அவருடைய நெருக்குகிற செல்ல பாவத்துக்கு இடம் கொடுத்தார். எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் செல்ல பாவம் இருக்கு இல்லைங்களா, ஒரு வீக்னஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு, ஒருத்தருக்கு பொருளாசை, ஒரு லட்சத்துக்கு இச்ச, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கோபம், ஒருத்தர் ஒருத்தருக்கு இல்லைங்களா கோபம், அதே பயங்கரமாக கோபம் வந்தது. அவங்க பொருள் இச்செல்ல பாவத்துக்கு இடம் கொடுத்தாரு. இடம் கொடுத்து என்ன பண்ணாரு, ரெண்டுலேருந்து அஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரு ராஜாவாகி 7 வருஷம் ஆச்சு, 6 மனைவிகளை கல்யாணம் பண்ணார், 6 பொண்டாட்டிகளை கல்யாணம் பண்ணார், 6 பொண்டாட்டி. எப்ரான்ல, எப்ரான்ல தான் பின்வாங்கி ஒரு சோதனையில் விழுற மாதிரி. ஒரு டைரக்ஷன் இல்லை, இன்னொரு டைரக்ஷன், நம்ம நியூட்ரல் இருக்க முடியாதுங்க. மனைவிகளை அதிகப்படுத்திட்டு போனார். அந்த காலத்துல பப்ளிக்கா இது ஒரு பெரிய பாவம் இல்லைதான், பப்ளிக்கா ஒரு பாவம் இல்லை. ஏன்னா அந்த கலாச்சாரம் அந்த காலம் இருந்தது வந்து ராஜாக்களுக்கு அநேக மனைவிகள் இருந்தது உண்டுதான். அது வந்து அவங்க அது ஒரு காரணத்துக்கு என்னத்துக்கு செய்வாங்கன்னா, ஒரு ஒரு சந்தர்ப்ப காரணம். ஒருவேளை அந்த அவருடைய ஆட்சி, அவங்களுடைய டைனாஸ்டி வந்து வம்சம் வந்து அழிஞ்சு போகக்கூடாது. ராஜா ராஜாவா ஆளணும் இல்லையா, இப்ப ஆண்டவர் தான் உன்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பேன்ட்டாரு. அதனால ஏன் ஒரு புள்ள ரெண்டு புள்ள இருந்துச்சுன்னா சாவடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனால என்ன பண்ணுவாங்க, எக்கச்சக்கமா பிள்ளைங்களை வச்சிருப்பாங்க. ஆஹாபோ ஏதோ ஒரு ராஜா 70 பிள்ளைங்களை வச்சிருந்தார் பையனுங்களை. ஏன் அத்தனை பிள்ளைங்க, எத்தனை பிள்ளைங்கள் இருக்குதோ அந்த அளவுக்கு பாதுகாப்பா நம்முடைய வம்ச ஆட்சி இருக்கும், அந்த அளவுக்கு நல்ல பிள்ளைகளை வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் கூட பழைய பாடல மனிதர்களுடைய இதய கடினத்தினால அதை பெர்மிட் பண்ணியிருந்தார். ஆனா தப்பு, தப்புன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. உபாகம 17-15 படிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்கப்படுவார், உன் சகோதரருக்குள் இருந்த ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்தப்படுவார், உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்தக்கூடாது.
15 ஓகே. அவன் மனைவிகளை அதிகப்படுத்த கூடாதுன்னு எந்த வசனத்துல வருது, 17 படி.
அவன் இருதையும் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும்
போதும், அநேக ஸ்திரீகளை அவன் அதிகப்படுத்திக்க வேண்டாம், அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு. ஆனா இங்க அதை மீறி ஸ்திரீகளை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். வருஷத்துக்கு ஒரு திருமணம், வருஷத்துக்கு அந்த காலத்துல அது பப்ளிக்கா பயங்கர பாவம் இல்லதான், ஒரு சின்னதா தான் தெரியலாம். ஆனா தாவீது இங்க என்ன பண்றாரு, தன் மாம்சத்துக்கு விதைக்கிறார், தன் மாம்சத்துக்கு தன் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து இங்க தாங்க அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது, அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கிறது. பயங்கரமா விழுவு போறாரு. பாவம் எப்பவும் ஒரு அலோவ் பண்ற லெவல் லிமிட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. கொஞ்சம் பிடிச்சா பரவாயில்ல, ஜாஸ்தி பிடிச்சாதான் தப்பு, கொஞ்சம் அலோடு தான். அந்த அலோ பண்ற அது ஒண்ணு யாரும் தப்பா பேச மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பாவம் எப்பவும் அலோ பண்றது மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா. எதுவுமே சின்னதா இது பாக்குறதுனால ஒன்றும் தப்பு இல்லையே, அதனால ஒன்றும் தப்பு இல்லையேன்னு சின்ன சின்னதாக தான் ஸ்டார்ட் ஆகி பப்ளிக்கா அது ஒன்று. ஆனா விதைக்கும் போது எந்த விதையும் எப்படி இருக்கும், சின்னதா தான் இருக்கும், கடுகு விதையும் சின்னதா தான் இருக்கும். அதனால தான் கலாத்தியர் என்ன சொல்லுது, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண ஓட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியிலே நித்திய ஜீவனை அறுப்பான். தாவீது இதை என்ன பண்றாரு, இங்க தன் மாம்சத்துக்கென்று சின்னதா தான் விதைச்சாரு. அப்பாடி இது வளர்ந்து 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 எவ்வளோ பெருசா வரப்போகுது தெரியுமா? தாவீது வாழ்க்கை எல்லாம் நமக்கு இங்க நேரடியா போட்டிருக்கு. அநேக மனிதர்களுடைய வாழ்க்கைய ஃபுல்லு டீட்டெயிலா போடல, சில இம்பார்ட்டன்ட் மனிதர்கள், ஆனா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் அவருடைய வாழ்க்கையை டீட்டெயிலா போட்டிருக்கு. அவர் இப்போ விதைக்கிற சின்ன விதை தன் வாழ்க்கையில எவ்வளவு சீர்கேடை ஏற்படுத்துதுன்னு நம்ம பாக்குறோம். இங்க பாருங்க, ஆறு மனைவிகள், அந்த ஆறு மனைவிகள் மூலமா ஆறு பிள்ளைங்க, அபினோஹாம் அபிகேல் மூலமா, அதோடு மனைவிகளை அவர் சேர்க்கும் போது அபினோஹாம் அபிகேல் ஏற்கனவே இருந்ததுதான், நாபாலுடைய மனைவி அபிகேல், மக்கா அப்படின்னு ஒரு மனைவி, அகித் என்ற ஒரு மனைவி, அபித்தால் என்ற ஒரு மனைவி, எக்லான் என்ற ஒரு மனைவி. மூணாவது வசனம், அந்த மக்கா என்ற மூணாவது மனைவி வந்து தால்மியா கெஷூர் என்ற ராஜாவுடைய மக, அரசனுடைய மக, பிரின்சஸ திருமணம் பண்ணி இருக்கிற அந்த அந்த கெஷூர்ன்றது வந்து மகானேயம் என்ற ஊர் பக்கத்தில் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அங்கதான் இவர் அப்னர் போய் இஷ்போத்த ராஜாவை பண்ணார். இவர் என்னன்னா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கடவுளுடைய பலத்தை நம்பாம இந்த மாதிரி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காரு, தன்னுடைய இதை ஸ்ட்ரெங்கன் பண்ணணும். ஆனா இந்த திருமணம் மக்காவுக்கு பிறந்தது யாரு, அப்சலோம். அப்சலோம் தன் குடும்பத்துக்கே வந்த பெரிய பாருங்களேன். நம்ம எப்பவும் ஒரு ஹீரோ வர்ஷிப் நம்ம எல்லாருக்கும், தாவீதுனா தாவீது ரொம்ப அருமையானவர், அருமையானவர் அப்படியே பார்த்து பார்த்து அவரை பத்தி இருக்கிற குற்றங்களை நம்ம பார்க்க விட்டுறோம். அப்படி இல்லை, அவருடைய ஃபால்ட்டும் பார்க்கணும் பாருங்களேன், இல்லை அவருடைய தப்பும் நம்ம பார்க்கணும். தாவீது வந்து தன் மாம்சத்துக்கு விதைக்கிற ஒரு சந்தர்ப்பவாதியாக நம்ம இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தரை நம்புற பதில் மனைவிகளை பெருக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷன் சின்னதா தாங்க விதைச்சார், அதோடு தான் யாரும் தப்பா தான் பேச மாட்டாங்க அவரை, இல்லைங்களா? இதெல்லாம் பெரிய பாவம்னு யாராவது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? திருஷிபாவோடு பண்ணதுதான் பெரிய பாவம்னு தான் நம்ம படிச்சிருக்கிறோம். இதெல்லாம் ஆனா இங்கதான் அந்த விதை ஸ்டார்ட் ஆச்சு, இங்கதான் அந்த விதை ஸ்டார்ட் ஆகி வளர்ந்து வளர்ந்து என்ன ஆச்சு, அவன் குடும்பமே தாவீதுடைய குடும்பமே ஏரோது குடும்பம் மாதிரி மாறிப்போச்சு, ஏரோது குடும்பம் மாதிரி மாறிப்போச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல படிக்க போறோம், இது மாத்திரம் இல்லாம அஞ்சாவது அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் மனவாட்டிகள் மனைவிகள் அவர் எடுத்துக்குவார், எருசலேம்ல இருந்தா கூட எடுப்பார். இது தொடர்ந்து போவோம். தாவீதுடைய அந்த செல்ல பாவத்துக்கு பயங்கரமா அவர் இடம் கொடுத்ததுனால், மாம்சத்துல தொடர்ந்து விதைச்சதுனால் எவ்வளவு பெரிய விளைவுகள் வந்துருச்சு, எவ்வளவு பெரிய விளைவுகள். இதுல இருக்கிற ஆறு பிள்ளைங்கள மூணு பிள்ளைங்க கொலை பண்ணப்பட போறாங்க, யோசிச்சு பாருங்க, மூணு பிள்ளைங்க கொலை பண்ணப்பட போறாங்க. அதுல மூணு பிள்ளைங்க பயங்கரமான பிள்ளைங்க, யோசிச்சு பாருங்க. அவருடைய முதல் மனைவியே அவரை தள்ளி வைக்கிற மாதிரி வரும். இந்த பிள்ளைங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளைகள் தன் வாழ்க்கையில ஏற்படுத்தினது, நமக்கு எப்பவும் முதல் புள்ள ரொம்ப ஸ்பெஷல், ஃபர்ஸ்ட் பார்ன் இல்லைங்களா? அம்னான் முதல் புள்ள, அவன் என்ன பண்ணான் தெரியுமா, தன்னுடைய சொந்த சகோதரியை கெடுத்தான். கெடுத்துட்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்சலோம் என்ன பண்ணாரு, வந்து அம்னானு கொலை பண்ணிட்டான். குடும்பம் பாருங்க, ஏறது குடும்பமா மாறிடுச்சு. அப்சலோம கொலை பண்ணிருந்தா அப்சலோம் மேல தாவீதுக்கு கோபம் வந்து அவரை கொஞ்ச நாள் நாடு கடத்தி விட்டார். நாடு கடத்தின உடனே அந்த அப்சலோம் என்ன பண்ணாரு, அப்பா மேல கோபத்தை, ஏன்னா அரசனுடைய பேர மக்கா, மக்கா பிரின்சஸ் அவங்க அம்மா, அரசனுடைய பேரர்கள், அவருக்கெல்லாம் ராஜ ரத்தம் ஓடுது இல்லையா, ஆளணுன்ற ரத்தம், அவங்க அப்பாவை எப்படியாவது ஒழிக்கணும்னு சொல்லி சொல்லி முடியாத அவமானத்தை கேவலத்தை தாவீதுக்கு தந்து, தாவீது தன் முகத்தெல்லாம் முடிக்கிட்டு குடும்பம் கெட்டு போய் தன்னுடைய மனைவிகள்லாம் பப்ளிக்காக கெடுக்கிற அளவுக்கு ஓடுற ரோட்ல முகத்தை மறைச்சுக்கிட்டு அப்சலோம்னால, அப்சலோம்னால அதோடு முடிஞ்சிச்சா. எவ்வளவு ஷேம் ஷேம். தாவீது ஒருபோதும் நினைச்சிருப்பாரா, என்னுடைய வாழ்க்கைய கசந்து போவோம், என் குடும்பமே கசந்து போவோம், ஐயோ நான் இன்னைக்கு விதைக்கிற இந்த செல்ல பாவ விதை வளர்ந்து 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 எவ்வளோ வரப்போதைய வாழ்க்கைய கஷ்டம். இதுக்கப்புறம் அவர் சங்கீதங்கள்லாம் ஐயோ இவ்வளோ வேதனையோடு எழுதுறார் மனுஷன். தாவீது கஷ்டம் அனுபவிச்ச மாதிரி அநேக பேர் அனுபவிக்கலைங்க. அது காரணம் என்ன? அவ்வளோ சாக்கியங்களை பெற்றோம், அவருடைய செல்ல பாவத்தில் மாம்சத்துக்கு விதைச்சதுனால வாழ்க்கையை பயங்கரமாக அடித்தார் தாவீது, குடும்பத்தை பயங்கரமாக அடித்தார் தாவீது. அடோனிஜா பிள்ளைகள்ல இந்த மாதிரி வளர்த்த பிள்ளைகள், அதிக மனைவிகளை வச்சு பிள்ளைகளை, ஏன் ஒரு மனைவிக்கே எத்தனை பிள்ளைகள் இருந்தால் ஒழுங்காக இருந்த ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்க மாட்டாரா? அந்த மாதிரி இல்லை, இந்த புக்கை ஆரம்பித்த சாமியலுடைய அம்மா பொழுதே இல்லாமல் அழுதுச்சு, சாமியலை கொடுத்து அதுக்கப்புறம் அஞ்சாறு குழந்தைங்களை கொடுத்தாரு இல்லைங்களா? என்ன மாதிரி அந்த செல்ல பாதத்துக்கு இடம் கொடுத்து எப்படி ஆயிப்போச்சு? இதுக்கப்புறம் வர அடோனிஜா, அவன் திருப்பியும் அவர் மரண படுக்கையில் இருப்பார், நிம்மதியாக கூட சாவல மனுஷன் தெரியுமா, நிம்மதியாக சாக கூட விடல, மரண படுக்கையில் இருக்கிறாரு. ஆண்டவர் வாக்கின்படி சாலமனத்தான் ராஜாவாக்கணும், அதுக்குள்ள இந்த புள்ள கிளம்பி போய் அங்கே ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்குது. மரண படுக்கையிலையும் நிம்மதியாக சாக முடியாம வாழ்க்கை போச்சு தாவி. அப்புறம் அவர் பண்ணி ஏதோ ஒரு சாலமன ராஜா பண்றதுக்கு ஒன்று பண்ணார். இவர் பின் காமிச்ச வழி, இவர் காமிச்ச வழி எவ்வளோ, இது மாத்திரம் இல்லை, இந்த வழியை பின்பற்றின தன்னுடைய மகன் சாலமன், அவரை பத்தி நம்ம என்ன சொல்றது? அப்பா பத்துனா நாம் 10,000ன்ற மாதிரி 1,000 மனைவிகள். அதனாலேயே உலகத்திலேயே சிறந்த ஞானியின் உலகமே போற்றப்படுகிற ஞானி இந்த விஷயத்துல முட்டாள் ஆயிட்டாருன்னு தேவனுடைய ராஜ்யத்துக்கு எந்த அளவுக்கு கேவலம் வந்துருச்சு. இந்த வதச்ச ரகம், சின்ன வயசுல ரகசியத்துல மனசுல அதை கொல்லாம அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்ததுனால விதைச்ச விதை மனுஷன் எந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் கான்சிக்வன்சஸ் ஏற்பட்டுருச்சு, தேச கான்சிக்வன்சஸ், ராஜ்யத்திலே பாதிக்கப்படுபடிக்கு, அவருடைய வம்சமே பாதிக்கும்படிக்கு. சாலமனுடைய இருதயம் இருந்தாலும் மனைவிகள் திருப்பி 1,000 மனைவிகள்னா சொல்லி அவர் இருதயம் பிரிஞ்சதை வச்சு ஆண்டவர் இதுரவேலே ரெண்டா துண்டா ஆக்கி பிரிச்சுட்டார். வரப்போற சந்ததிகள்லாம் பாதிச்சு, பாவத்தின் பாதிப்பு பாருங்களேன், செல்ல பாவத்துக்கு கொடுக்கிற பாதிப்பு எவ்வளவு பயங்கரமா முடியுது, இதெல்லாம் ராஜ்யத்தை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றத பார்க்கும். எவ்வளவு சிறந்த குணங்கள் தாவீதுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவர் இந்த குணம், இந்த பாவம், இந்த செல்ல பாவத்துக்கு அவர் இடம் கொடுத்து மாம்சத்துக்கு விதைச்சா. ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்படியாம போய் எதுலையாவது பிசகு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு வரப்போற தண்டனையிலிருந்து நம்ம தப்பவே முடியாது. அது சின்னதாக நம்ம விதைச்சிருக்கலாம், ஆனால் வர்றது ரொம்ப கொடுமையா இருக்கும், ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கும். தாவீது நினைச்சு பார்த்தாரா? அன்னைக்கு காண்டி அதை நினைச்சு பார்த்திருந்தாருன்னா செஞ்சிடலாம இருக்காரு. செல்ல பாவத்துக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா கொல்லணும், அது ஆண்டவர் வார்த்தைக்கு விரோதம் அப்படின்னு சொல்லி தன்னை கட்டுப்படுத்தி இருந்தார்னா இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்க முடியாதே, முடியாதே. நம்ம எல்லாரும் எப்படி ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே ஹோல்ட் மீ அப் அண்ட் ஐ ஷல் பி சேஃப். இதனால தான் நமக்கு ஜபம் தேவை, சப தேவை, என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க. ஏன்னா டிஃபால்ட் நம்ம எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது. அந்த ஆண்டவர் வார்த்தை, அவர் சபை, அவருடைய ஐக்கியம், ஜபம், கிருபையின் சாதனத்தை நம்ம பயன்படுத்தலைன்னா திருப்பி உழுந்துருவோம், திருப்பியும் உழுந்துருவோம். வீக் பீப்புள், நம்மளை எடுத்து காக்குறவர் ஆண்டவர் தான். அதனால தான் அந்த கதையிலேருந்து வெளியே வந்து பார்ப்போம், கதையிலேருந்து வெளியே வந்து உங்கள் கண்ணாடியை பாருங்க, உங்கள் செல்ல பாவம் என்ன, தேவ வசனத்துக்கு விரோதமாக நாம் செஞ்சோம்னா நம்ம ஆத்துமால சரீரத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம சொத்தில், நம்ம வாழ்க்கையில் தண்டனை இல்லாமல் நமக்கு போகாது. ஆண்டவர் மன்னிக்கத்தான் செய்கிறார், தாவீதை மன்னிக்கலையா, மன்னிக்கத்தான் செய்கிறார், ஆனால் வாழ்க்கை கசந்து போச்சு. கடவுளுடைய பயங்கரமான தண்டனை தாவீதுக்கு வந்துச்சு. ஆகவே நம்ம செல்ல பாவம் என்ன செய்ய முடியும்ன்றதை இதில் நம்ம பார்க்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை எவ்வளோ தடை பண்ண முடியும், எவ்வளோ அவருடைய ராஜ்யத்துக்கு எவ்வளோ நம்ம ஒரு பிரயோஜனம் இல்லாதவர்களாக, அநேக பேர் இன்னைக்கு பயன்படாமல் இருக்கிறதுக்கு என்ன, முன் வந்து தேவ ராஜ்யத்துக்கு ஆவியில் நிறைஞ்சி வல்லமையாக பயன்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இடம் கொடுத்துக்கிட்டு இருக்குது செல்ல பாவத்துக்கு இல்லைங்களா, அந்த பாவத்துக்கு, இந்த பாவத்து தங்களுடைய நாட்களை ஆயுத்தை வீணாக்கிக்கிட்டு அவங்க வாழ்க்கை எப்படி ஆண்டவர் நல்லா பண்ணுவார், சந்தோஷமான வாழ்க்கை எப்படி கொடுப்பாரு அவங்களுக்கு, யோசிச்சு பாருங்களேன். என் ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடு. இல்ல அதை தேடுறது இல்ல, வேற என்னதான் செய்வேன், அதுல என்ன நாட்டம் இல்ல, இதுலதான் இருக்குது நாட்டம். மாம்சத்தில் வதைக்கிறவன் அழிவை அறுப்பான், தன் குடும்பத்தின் அழிவு, தன்னுடைய அழிவு, சொத்து அழிவு, எதிர்கால அழிவை அவன் அறுப்பான். அதாவது இதனுடைய வாழ்க்கையில பாக்குறவங்க இன்னைக்கு அவர் சத்தத்தை கேட்டால் நம் ஹதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளக்கூடாது. என்ன பர்சனல் செல்ல பாவத்துக்கிட்ட நீங்க போராடுறீங்க? நம்முடைய பெரிய கடமை என்ன தெரியுமா? த கிரேட் டியூட்டி ஆஃப் கிறிஸ்டியன். எப்படி ஜபம் பண்றது முக்கியமோ, எப்படி வேதத்தை படிக்கிறது முக்கியமோ, ஒவ்வொரு நாளும் நம்ம செல்ல பாவத்தை நெரிச்சு வாழ்வது, கொன்று வாழ்வது முக்கியம். இது இடம் கொடுக்க கூடாது, இதுக்கு தீனி கொடுக்க கூடாது, இதுக்கு தீனி கொடுக்க டு நாட் ஃபீட் இட். ஒரு இச்ச செல்ல பாவம்னா அதுக்கு தகுந்த டிவி பாக்குது, அதுக்கு தகுந்த மொபைலை பாக்குது, மொபைலை தான் உடச்சு போடுங்கள. அதுக்கு தகுந்த அது ஃபீட் பண்ணோம்னா என்ன ஆகும்? டாவீது என்ன நினைச்சாரு? எல்லாரும் ராஜாங்கெல்லாம் மனைவி வச்சிருக்காங்க, நானும் ஒரு ரெண்டு 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 தான் கட்டினான்னு நினைச்சாரு. மூணு வந்துருச்சு, மூணு கட்டினா நாலு வந்துருச்சு, போயிட்டே இருந்துச்சு. நினைச்சு பார்த்தாரா அப்படி ஆகும்னு? இன்னைக்கும் நீங்க நினைச்சு பார்க்காத விளைவுகள் உங்க செல்ல பாவத்தினால வரும். அது தேவ ராஜ்யத்துக்கு இன்னைக்கும் பிரயோஜனம் இல்லாம உங்களை மாத்திரும், எதிர்காலத்துல பயங்கரமான சிக்ஷைகள் வந்துடும், பாத்துக்கணும் நம்ம. ரெண்டாவதாக இது ஒரு கேரக்டர் பார்க்கணும், கண்ணாடியில பாத்துக்கணும். ரெண்டாவதாக ஒரு மாம்சத்துக்கு விதைத்த தாவீதை முதல் பார்க்கிறோம். ரெண்டாவதாக ஒரு சுயநலம் பிடிச்ச அப்னரை பார்க்கிறோம், ஒரு ஈகோட்டிஸ்ட். தமிழ்ல நான் பார்க்கணும்னு நினைச்சேன், ஈகோ பிடிச்சவங்கன்னுவாங்க சரிங்களா. ஈகோனா தமிழ்ல என்ன சொல்றது? ஒரு தற்பெருமை உள்ளவர்கள் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. தற்பெருமை அப்படின்னா அவங்களுக்கு இந்த உலகத்திலேயே தங்க மரியாதை தான் பெருசு, அவங்க முதல்ல இருக்கணும், அவங்கள எல்லாரும் பேசணும், மெச்சித்துக்கொள்ளணும், அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்கள அப்ரிஷியேட் பண்ணா எதுனாலும் செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அவங்களுக்காண்டி பேர் வருதுன்னா ஈகோ பிடிச்சவங்க, ஈகோ. அவங்கள மதிக்காம அவங்கள இது பண்ணணும்னா அவங்க அதைவிட்டா அவங்களுக்கு பெரிய கோபம் வராது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்னர். இப்படிப்பட்டவங்க சபையை வளர்க்கவே முடியாது, இப்படிப்பட்டவங்க சபையை கெடுத்து பயங்கரமா கெடுதல் தான் பண்ணிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பாக்குறோம் பாருங்களேன். அவனுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்னர் என்ன? அந்த சராசரத்திலேயே அவனுக்கு ரொம்ப முக்கியம் அவன் பொசிஷன், அவனுடைய பெருமை, அவனுடைய பெருமை. அதுக்காக என்னன்னா மாறுவான், கட்சி கூட மாறுவான். இப்ப பொலிட்டிக்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் கவனிக்கிறதுனால, இப்ப நாளைக்கு ஃபுளோர் டெஸ்ட் இருக்கு மத்திய பிரதேஷ். காங்கிரஸ் கவர்மெண்டா ஓடிட்டு இருந்துச்சு. ஜோதி ஆதித்யா சிந்தியான்றவர் காங்கிரஸ் விட்டு பிஜேபியை சேர்ந்துகிட்டார். ஏன் சேர்ந்தாரு? காங்கிரஸ் ராஜ்யசபா சீட் கேட்டாரு, கொடுக்கறது இல்லைட்டாங்க, அதனால பிஜேபி கொடுக்குறாருச்சு, அதனால மாறிக்கிட்டார், அதனால ஆட்சியை கவுந்துருச்சு. ஒரு மனுஷன் அங்கே ஒரு அப்னரை பார்க்குறோம், அதே மாதிரி அப்னர் தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொள்கை இல்லை, தனக்குன்னு ஒரு தன் நிலை இல்லை. எங்க அவருக்கு பொசிஷன் கிடைக்குதோ, எங்க அவருக்கு உயர்வு கிடைக்குதோ அந்த பக்கம் போயிடுவார், கட்சி மாறிடுவார். அவர்னால தான் போன அதிகாரத்தில் பெரிய உள்ளூர் போரே நடந்துச்சு அந்த மனுஷனுடைய பெருமைனால. இப்ப பாருங்க, தாவீது ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காருன்னு முதல் வசனத்துல இருந்தாலும் ஆறாவது வசனத்துல என்ன போட்டிருக்கு?
குடும்பத்திலே பலத்தவன,
அந்த பலப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்னர். சவுலுடைய குடும்பத்தில் பலப்படுத்திட்டு இருக்காரு, எல்லாத்தையும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் ஒரு தலையாட்டு பொம்மை ராஜா இஷ்போஷத் அப்னர் சொல்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா என்ன ஆயிப்போச்சு, அதுல அவர் செஞ்ச ஒரு காரியம் வந்து ரிஸ்பான்ற ஒரு மறுமணவாட்டி, மனைவியில மறுமணவாட்டி, சவுலுக்கு இருந்த மறுமணவாட்டி ரிஸ்பா, அந்த அம்மா இப்போ விடோ. அந்த அம்மாவை இவர் எடுத்துக்கிட்டார், அதோடு ஒரு உறவு வச்சுக்கிட்டார். ஒரு ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் இல்லாம அந்த அம்மா அழகா இருந்திருக்கலாம், அது மாத்திரம் இல்லாம அந்த காய் நகத்துக்கிறதுல எப்பப்பார் பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜ்யத்தை பிடிக்கணும்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், அப்சலோமுக்கு வந்து அக்கிட்டோஃபெல் சொன்னான், உங்க அப்பா ராஜ்யத்தை நீ பிடிக்கணும்னா அவங்க அப்பாவுடைய மனைவிகளை நீ வச்சுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி அது ஒரு சிம்பிள், அவருடைய அதிகாரத்தை, அவர் ராஜ்யத்தை நான் பிடிக்க போறேன்றதுக்கு அவங்களுடைய மனைவி எடுத்துக்கணும். அந்த மாதிரி இதை செய்யும் போது அங்க இருந்த தலையாட்டு பொம்மை ராஜா ஐஸ்போஷத்துக்கு கோவம் வந்துச்சு. பொம்மை கூட கோவம் வருமா? இப்ப வந்துருக்குது பாருங்க, ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஏன்னா எவ்வளவுதான் தலையாட்டு பொம்மை இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு அவங்களுடைய பொறுமைக்கும் இல்லைங்களா, ஒரு லிமிட். அதுக்கு மேல தாண்டி போனாலும் ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் கோவம் வந்து அப்னரை திட்டுறாரு. பாருங்க என்ன ஆச்சரியம், ரொம்ப தைரியம் வேணும் அப்னரை திட்டுறதுக்கு. அது திட்டுற திட்டு அப்னரே, என்னுடைய தகப்பனுடைய மரமான வாட்டிக்குள் நீர் சென்றது என்ன, அவளோட ஒரு உறவு வைத்துக் கொண்டது என்ன அப்படின்னா, உடனே போச்சு அப்னருக்கு வந்துச்சு. பாருங்க கோபம், இந்த ஈகோ பிடிச்சவங்களுக்கு அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா, பட்டுன்னு வரும் கோபம், பட்டுன்னு வரும் கோபம். கொஞ்சம் சொல்லிருங்க பாடா மலை வெடிக்கும், மலை வெடிக்கும், பட்டுன்னு வரும் கோபம். ஏதாவது ஒண்ணு அவங்க தப்புன்னு சொல்லுங்க, அவங்கள ஏதாவது தப்பு அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிருங்களேன், முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. அப்னருக்கு கோபம் வந்து, நான் என்னென்னலாம் செஞ்சிருக்கிறேன் உங்க குடும்பத்துக்கு உங்க அப்பாக்கு, இன்னைக்கு நீ பொணமா இல்லாததுக்கு காரணம் நான்ன்றத மறந்துட்டு இந்த ஒரு பொம்பளை விஷயத்திலயா என்ன இது பண்ற, நான் என்ன ஒரு நாய் தலையா, கோபம் இருக்கு நாய் தலை நினைச்சுக்கிட்டே, என்ன நினைச்சுக்கிட்ட நாய் தலைன்னா, அந்த ஒரு அந்த காலத்துல இப்பெல்லாம் நம்ம சிக்கன் வாங்கணும்னா சிக்கன் தலையை வெட்டி தூக்கி போட்டுருவான், அது யூஸ்லெஸ், பாடியை தான் எடுத்து நம்ம சாப்பிடுறது இல்லைங்களா, இட்ஸ் யூஸ்லெஸ். அந்த மாதிரி நான் ஒரு யூஸ்லெஸ்ஸா, அந்த காலத்துல ரொம்ப பஞ்சம் இதெல்லாம் சாப்பாடு இல்லாம போச்சுன்னா, ஒருவேளை நாயை கூட சாப்பிட்ற நிலமா வந்துச்சுன்னா அந்த தலையை வெட்டி தூக்கி போட்டுருவாங்க, தலையை சாப்பிட மாட்டேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு நான் தூக்கி போடுறேன் நாய் தலையா, என்ன அந்த அளவுக்கு நினைச்சுக்கிட்டியா நீ அப்படின்ற அளவுக்கு கோபம், பயங்கரமான கோபம். அப்னர் அவரை பத்தி ஏதாவது சொல்லிட்டா போதும், சில பேருக்கு அப்படிதான் இருப்பாங்க, அவங்களை பத்தி ஏதாவது சொல்லிட்டா போதும், இதை வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்க. அப்னருக்கு கோபம் வந்துச்சுன்னா தேசம் தாங்காது, தேசமே பத்திக்கிட்டே, அந்த மாதிரி கோபம், அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்னருங்க, தாங்காது. என்ன இந்த அளவுக்கு அவமானப்படுத்தின உனக்கு நான் சரிகட்டாம விட மாட்டேன், நீ செஞ்சது எவ்வளவு, என்ன திட்டி எவ்வளவு பெரிய சாபத்தை நீ வாங்கிக்கிட்டன்றத நான் உனக்கு காமிக்காம விட மாட்டேன். ஆகவே நான் பார்க்கிறேன் உன்னை, ஒரு வாடி பார்க்கிறேன் உன்னை பார்க்கிறேன். திடீர்னு நம்ம என்ன பண்ணோம், இந்த படத்தை பார்த்துட்டு பின்னாடி வந்து நம்ம கண்ணாடியை பார்க்கணும், அப்னர் இன்னும் சாகல, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, கண்ணாடியில் தெரிகிறாருன்னு உங்களை நீங்க பாக்குறீங்களா? உங்களை யாராவது திட்டினாருன்னா, திட்டினாங்கன்னா, உங்களை இருக்கிற குற்றத்தை எடுத்து காமிச்சாங்கன்னா, ஒரு மனைவி உங்களை திட்டுது, இல்லை ஒரு கணவன் உங்களை திட்டுறாங்க, இல்லை ஒரு நண்பர் உங்களை திட்டுறாங்க, ஏன் ஒரு குழந்தை திட்டினாங்க, உடனே எடுத்து வீசுறீங்களா, இடமே மூஞ்ச திருப்பிக்கிட்டு, உடனே நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நான், உங்களுக்கு காலையில இருந்து சோற பண்ணி இத பண்ணி பட்னியா கிடக்கணும் நீங்க, நான் இல்லைன்னா நீங்க திட்டினதுக்கு உங்களுக்கு தண்டனை, இன்னைக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது இல்லைங்களா, அப்படியெல்லாம் தண்டனை கொடுக்கலாம், நீங்க பண்ணதுக்கு தண்டனை, என்னையா சொன்னீங்க, நான் என்ன ஒரு அடிமையா, ஒரு வேலைக்காரியா, ஒரு அதுவா இதுவான்னு அப்படின் கேட்கிறாரு. பாருங்க நான் என்ன வேலைக்காரனா, நீ என்ன திட்டினது இன்னொரு வாட்டி திட்டக்கூடாது, திட்டுறதுக்கு 100 தடவை நீ யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு பண்றான் பாரு அப்படின்னு. ஆன பாவம் இஸ்போஷர் மிரண்டு போனார், ஏண்டா வாழ்த்து வந்தோம், பொம்மையாவே இருந்துட்டு போயிருந்துருக்கலாமே, மிரண்டு போனார். பாருங்க அந்த மாதிரி நம்ம இருக்கிறோமா, அது எவ்வளோ தப்பு தெரியுமா, அது நமக்கு நம்மளுடைய ஈகோவை காட்டுது, திருந்தாத தன்மையை காட்டுது, அடக்க தன்மையை காட்டல. இப்படிப்பட்டவங்க சபை தேவ ராஜ்யத்துல ரொம்ப ஆபத்து, அநேக நேரங்களில் அவங்க வளர மாட்டாங்கம்மா. ஏன் மனுஷன் திட்டினதே நம்ம நம்ம மட்டும் குற்றம் காட்டுதே நம்ம திருத்திக்கிறதுக்கு பொறுமையா இருக்கிறதுக்கு முடியலன்னா, கடவுள் வார்த்தையை கேட்டு நம்ம திருந்துறவங்களா, கடவுள் வார்த்தை நமக்குள்ள வேலை செய்தா, தாழ்மையை கொண்டு வருதா, யோசிச்சு பாருங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன் அந்த கோபம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், வீட்டில் வந்தாச்சு பிசாசு, வீட்டில் வந்துருச்சு பிசாசு, அதனால குடும்பத்தில் ஏற்படுற பாதிப்பு, சபையில் ஏற்படுற பாதிப்பு, சபையிலேயே ஏற்படலாம் இல்லைங்களா, சபையில் ஏற்படுற பாதிப்பு. கோபம் கண்ட என் சகோதரர்களே, நீங்கள் கோபம் கொள்ளுவதற்கு தாமதிங்கள், கோபம் கொள். ஏன், மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறது இல்லை. மூடன் தன் முழு கோபத்தை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறான். ஞானி எப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய கோபத்தை அடக்க கத்துக்கிறானோ அப்பத்தான் ஞானத்தை கத்துக்கிறான், ஞானத்தை கத்துக்கிறான். பாருங்களேன், கடவுள் சொல்லி இருக்கிறார், இது ஒரு பாவங்க தெரியுமா, எல்லா கொலை செய்யாதிருப்பாயாக. எல்லாக்கும் இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லைங்களா, ஒரு மூடனேன்னு. அந்த அளவுக்கு கோபத்துல கோபம் வளர்த்து வளர்த்து வாயில கண்ட்ரோல் இல்லாம கோபம் நமக்கு வந்துருச்சுன்னா மாடுறதுக்கான எல்லா ரூட்டும் நம்ம கிட்ட இருக்கு இல்லைங்களா. கொலை செய்யாது இருப்பாயாக. எவ்வளவு பைபிள்ல எவ்வளவு பாவங்கள் பைபிள்ல ஏற்பட்டது இந்த இந்த பாவத்தினால தானே. அப்படிப்பட்டவன் எஸ்போஷியஸ் அத எவ்வளவு என்ன அப்ரிசியேட் பண்ணலையே, என்ன அப்ரிசியேட் பண்ணலையான்னு சொல்லி கோவப்படுறத நம்ம பார்க்கறோம். அதுக்கு அது மாத்திரம் இல்லை, இஸ்போஷத்தை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பைபிள்லயே ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள விசுவாசியாக இப்போ அப்னர் மாறிடுவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பாருங்களேன், விசுவாசி கூட அவ்வளோ ஆர்வமா போக முடியாது தேவராஜ்யத்தை வளர்க்கறதுக்கு. இப்போ அப்னர் பண்ண போறாரு பாருங்க, என்ன சொல்றாரு, எவ்வளவு பரிசுத்தமா பேசுறாரு பாருங்க. 9வது வசனத்தில் என்ன சொல்றாரு, ஃபுல்லா மனம் திரும்பி நம்ம மனுஷ மாதிரி. 9வது வசனம் பேசுங்க,
நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாம போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும்
நிறைவேற்றாமல் போனால் என்ன சாவும், இவ்வளவு நாள் எங்க போச்சு ஆணை தாவீது எல்லாம். என்ன ஒரு விசுவாசம், தானில் இருந்து பெர்சிபா வரைக்கும் தாவீது கையில கொண்டு வராம விட்டால் கர்த்தர் பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு அப்னர், பலவந்தமா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு அப்னர், தேவராஜ்யத்தின் அப்னர், சுயநலம் பிடிச்ச அப்னர். தேவராஜ்யத்துக்கு எவ்வளவு செய்யறாரு பாருங்க, தன்னுடைய பேரு தன்னுடைய பெருமைக்கு ஆதாயம் வந்துச்சுன்னா அதுக்காகத்தான் இதை செய்யறது பாருங்களேன். கடவுளுடைய ராஜ்யத்துல கடவுள் தாவீதுக்கு என்ன ஆணைப்படுத்தாரு, ஒரு வாக்கு, அது மேலாம் இவங்களுக்கு அக்கறை இல்லை. இவங்களுடைய அக்கறை எல்லாம் தங்களுடைய சுயநலம் அங்க ஈடுபட்டு இருந்துச்சுன்னா சுயநல நோக்கங்களுக்காக காரியங்களை செய்வாங்க. அந்த செய்யற அந்த சுயநல பெருமை சுயநல நோக்கங்களுக்காக அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு செய்வாங்க. ஆனா அதுக்கு போர்வையாக தேவ ராஜ்யத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையும் பயன்படுத்திக்குவாங்க. அப்னருக்கு சாதகமாக இப்போ தேவ ராஜ்யம் அவங்களுக்கு சாதகமா இருக்கிற பேர் பாத்தீங்கன்னா பைபிளே கீழ்படிய மாட்டாங்க, பைபிள் எவ்வளோ பாடு விரோதமா நடப்பாங்க. அவங்களுக்கு வசதியா இருக்கும் போது பைபிள் வசனத்தை பயன்படுத்துவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க, நாங்கள் பார்த்துருக்கிறேன் எவ்வளோ கோட்டை விட்டு பாவெல்லாம் பண்ணியிருக்கிற தப்பெல்லாம் பண்ணியிருக்கிற உன் வசதி உன் சுயநலத்துக்காக இப்போ பைபிள் வசனம் அவனுக்கு. அப்படித்தான் அப்னர் தன் சுயநலத்துக்காக பைபிள் வசனத்தை அவர் பயன்படுத்துற, ராஜ்யத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் தாவீது கையில், அதை நான் செய்ய போறேன். ஸ்கிரிப்சரை கோட் பண்றாரு ஒரு தாவீது, நான் நோக்கம் சரியில்லை. அப்னர் தேவராஜ்யத்தை தேடுற மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற மாதிரி தெரிஞ்சாலும் அதெல்லாம் சுயநல நோக்கத்துக்காக செய்யுது பாருங்களேன், சுயநல நோக்கத்துக்காக செய்யுது. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, 11வது அப்னர் ரொம்ப பயந்து போயிட்டாரு இதை கேட்டுட்டு. 12வது வசனத்துல பாத்தீங்கன்னா தாவீதுக்கு ஒரு தூது அனுப்பி இந்த தேசமெல்லாம் யாருது, என்னோடு ஒரு உடன்படிக்கை பண், இதை எல்லாத்தையும் இஸ்ரவேல் முழு இஸ்ரவேலையை உனக்கு கீழே கொண்டு வருகிறேன் அப்படின்னோடனே தாவீது ரொம்ப மெச்சித்து ஓகே நல்லது அப்படியே பண்ணலாம் அப்படின்ன உடனே யோசிச்சு பாருங்க, அவர் ஒன்னொன்னும் செய்யற காரியங்கள் ராஜ்யத்தை கொண்டு வர்றதுக்கு அப்னர் பயங்கரமா செய்யறாரு. முதலாவது வந்து தாவீது சொல்றாரு, நீ முதல் செய்ய வேண்டிய வேலை, அவருக்கு மனைவிகள் மேலேயே கவனம், ராஜ்யத்தின் மேல எனக்கு இருந்த முதல் மனைவி மீகால் அதை பிடிச்சிட்டு கூட்டுவா, அது எவ்வளவு விலை கொடுத்த ஞாபகம் இருக்கா, 100 பிலிஸ்தியர்களுடைய நுனித்தோலை கொடுத்து நான் வாங்கின விலை கொடுத்து வாங்கின மனைவி அதை பிடிச்சிட்டு வா அப்படின்றாரு. அதுக்கு என்ன பண்றாரு இவரு, தாவீது 13 வரைக்கும் மிலிட்ரியோடு போறாரு. யோசிச்சு பாருங்க, அந்த மனைவி மீகால் பல்த்தியல் என்ற ஒரு மனுஷனுக்கு சவுல் திருமணம் பண்ணி கொடுத்துட்ட. வீட்டில் இருக்கிறாங்க ஹஸ்பண்ட் வைஃபா குடும்பமாக இருக்கிறாங்க. மிலிட்ரி போய் கதவை தட்டி அந்த வைஃபை பிடிச்சதுக்கு என்ன பண்ணி தூக்கிட்டு வர்றாங்க. பல்த்தியல் அதை பார்த்துட்டு எப்படி இருக்கும், திடீர்னு வீட்டில் வந்து வைஃபை தூக்கிட்டு போறாங்கன்னா ஓடுறாரு பின்னாடியே அழுதுகிட்டு போறாரு. ஐயோ என் வைஃபை விட்டுருங்க, என் வைஃபை விட்டுருங்க, மிலிட்ரி என் வைஃபை விட்டுருங்க அப்படின்னு. அப்னர் ஒரு இடத்த பார்த்து பார்த்து நின்று ஏய் வீட்டுக்கு போ அப்படின்னாரு. மிரட்டி அழுதுகிட்டே திருப்பி வந்துட்டார் பல்த்தியல். ஒரு ஒரு சோக கதை, சோக கதை. அது இரண்டாவதாக அப்னர் என்ன செய்யறாரு, எல்லா நார்தன் ட்ரைப்ஸ் 11 கோத்திரங்களையும் ஒன்றாக சேர்த்து 17வது வசனத்துல பாருங்க, எல்லாருக்கும் ஒரு கூட்டம் வச்சு பிற்காலத்தில் தாவீதை நீங்கள் ராஜா வாக்கணும்னு பார்த்தீங்களே, இப்போ செய்யுங்க. ஏன் இப்போ செஞ்சாதான் எனக்கு பெரிய பதவி வர முடியும், பெரிய உயர்வு வர முடியும். இப்போ செய்யுங்க, இப்போ செய்யுங்க. ஏன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ வசனத்தை இந்த மனுஷன் பயன்படுத்துகிறான். ரொம்ப பக்தி உள்ளவன் போல, ரொம்ப வசனத்தின் மேலே. சில பேருக்கு வசனமே அக்கறை இல்லை, வசனமே இல்லை. அவங்க சுயநலத்துக்கு தேவையான வசனத்தை ஒண்டி ஊர்கா மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்த விசுவாசியை பார்த்துருக்கீங்களா, சில வசனங்கள் ஒண்டி வச்சிருப்பாங்க அவங்க சொன்ன சுயநலக்கு மட்டும்தான். அது மட்டும்தான், அது மட்டும்தான் ஆண்டவர் பேசுவார். மொத்தத்தில் தான் ஆண்டவர் அவங்க சுயநலத்துக்கு. இப்படிப்பட்ட அப்னருங்க சர்ச்சில் இருந்துடலாம், சர்ச்சில் இருந்துடலாம் பாருங்களேன். என்ன பண்றாரு அவரு பாருங்க, அவர் சொல்றாரு 18வது வசனத்துல, கர்த்தர் தாவீதோடு பேசி என் கையினால், தாவீதை என் ஊழியக்காரன் மூலமாக எல்லா பிலிஸ்தியர்களிலிருந்து உங்களை விடுவிப்பேன், உங்க சத்ரு கிட்ட இருந்து காப்பாற்றுவேன். அவர் போய் பேசுறார், ஆண்டவர் தாவீதை ராஜாவாக பண்ணி இருக்கும் போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறீர்கள் என் மக்களே, தலைவர்களே. அது மாத்திரம் இல்லாமல் பிலிஸ்தியர்களிலிருந்து நம்மளை விடுவிக்கும் தாவீதன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், ஆகவே எல்லோரும் சேருங்கள், வாருங்கள், கூடுங்கள் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு போறார். மூன்றாவதாக பெஞ்சமின் கோத்திரத்தையும் முழுசா கூட்டுற, கூட்டி அதை செய்யறத 19வது வருஷம் என்னன்னா ஒரு வைராக்கியம், என்ன வைராக்கியம் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு தாவீது கிட்ட போறார். எப்படி இருக்கும், ஒரு கையில மனைவி, பழைய முதல் மனைவி, இன்னொரு கையில சிங்காசனத்தையே பிளேட்ல கொடுக்கற மாதிரி எடுத்துட்டு போறார். தாவீது அதை பார்த்து ஒரு விருந்து, நல்லா விருந்து, 20 மனுஷங்களோட அப்னர் போறாரு. போன பிறகு ஸ்பெஷல் விருந்து, விருந்து வச்ச உடனே நல்லா சாப்பிட்டு அவருக்கு கொட்டாத மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு, நான் எழுந்து போய் முழு இஸ்ரவேலை என் ஆண்டவர் கையில் கொண்டு வந்து நீ ஆளுகிற விரும்புகிறதெல்லாம் ஆளும்படிக்கு நான் கொண்டு வருகிறேன், என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம், லெட்ஸ் ஹேவ் அன் அக்ரிமெண்ட் இல்லைங்களா. இப்போ கூட்டணி வைக்கிறாங்க இல்லைங்களா, இத்தனை சீட்டு நமக்கு, நம்ம வந்தா நம்ம தான் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், நீங்க சீஃப் மினிஸ்டரா இருந்துட்டு போங்க, இல்ல நீங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணி, ஒரு அக்ரிமெண்ட், ஒரு சமாதான அக்ரிமெண்ட் இல்லைங்களா. என்ன புயர் பதவியில் நீ வைக்கணும், ஸோ இதெல்லாம் அக்ரீட் ஆச்சு. தாவீது வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரியலாக அவர் பண்ணுற மாதிரி பார்க்குது சரிங்களா. நம்மளை இதே மாதிரி பின்னாடி வந்து திருப்பியும் நம்மளை கண்ணாடியில் பார்க்கணும், நம்ம இப்படி இருக்கிறோமா, நம்ம இப்படி இருக்கிறோமா. தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் ராஜ்யத்தை, அவர் வசனத்தை, அவருடைய காரியங்களை நம்முடைய சுயநல காரியங்கள் நோக்கங்களுக்கு ஒரு போர்வையாக பயன்படுத்துறோமா, வெரி வெரி டேஞ்சரஸ், போர்வையாக பயன்படுத்துறோமா. யோசிச்சு பாருங்க, ஐயோ என்னென்ன ஆராய்ச்சி பார்க்குறேங்க, இந்த மாதிரி வசனங்கள் நம்மளை ரொம்ப ஊடுருவி பார்க்குது. உண்மையாகவே வி சீக் த கிங்டம் ஆஃப் காடா, உண்மையாகவே தேவ ராஜ்யத்தின் மேல் அக்கறையும் பாரமோ நமக்கு இருந்து, என்னை இழந்து, என் வாழ்க்கை இழந்து, உடல் பொருள் ஆவியை இழந்தோ நான் தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறேன்னா, இல்லை என்னை வளர்த்துக்கிறதுக்கு, என் சுகத்துக்கு, என்னுடைய நிம்மதிக்கு தேவராஜ்யத்தை ஒரு போர்வையாக, ஒரு கருவியாக பயன்படுத்துகிற மனிதனானா அப்னரா, தேவையான விஷயங்களை எனக்கு சாதகமா இருக்கும்போது வசனங்களை பயன்படுத்திக்கிறது, ஆறுதலான வசனங்களை ஒண்டி பயன்படுத்திக்கிறது, ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை எனக்கு சாதகமா இருக்கும் போது தான் பயன்படுத்துது, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணும்போது தான் பயன்படுத்துது இல்லைங்களா. வெரி டேஞ்சரஸ் பாருங்களே அப்னர், நம்ம அப்படி இருக்கிறோமா. இதெல்லாம் இந்த மாதிரி வசனங்கள் தான், தேவனே என்னை ஆராய்ந்து என்னை சோதித்து அறிந்து கொள்ளும், தீமையான வழியில் இருந்தா என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. ஒரு ஏமாற்றம் அளிக்கிற மாம்சத்தில் விதைக்கிற தாவீது தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளவு பெரிய தடை. அடுத்ததாக ஒரு ஈகோ பிடிச்ச சுயநலவாதியான அப்னர் எவ்வளோ செய்கிற மாதிரி இருக்கலாம். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஐ திங்க் வி ஹேவ் டு, நம்ம என்னைய நான் சோதிச்சு பார்க்குறேன், நம்ம பரிசுத்தமாக இருந்து நல்ல நோக்கம் நமக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா காட் வில் நெவர் யூஸ் அஸ். ஏன்னா ஒரு கூட்டத்தை சேர்ந்து ஒரு பரிசுத்தாவி நமக்குள்ள பாய்ஞ்சு பாயிற அளவுக்கு பரிசுத்தாவி வல்லமையா நம்ம மூலமா அநேக பேருக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படிக்கு நம்மளை பயன்படுத்தவே மாட்டார். அழுக்கான கருவிகளை அவர் பயன்படுத்தவே மாட்டார். சுயநல கருவிகள் நம்ம ஜபங்களை அவர் கேட்கவே மாட்டார். நீங்க கேட்குறீங்க, ஆனா எதுக்கு ஜபம் கேட்கப்பட மாட்டேங்குது? எதுக்கு? உங்க இச்சைகளை பயன்படுத்திக்கிறதுக்கு. அப்னர் மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பொசிஷன் கிடைக்குமா, நம்ம ஃபர்ஸ்ட் இருக்க முடியுமா, அதுதான் நோக்கமே. நமக்கு ஏதாவது ஆக முடியுமா? ஒரு சுயநலம் இல்லாம நான் அழிஞ்சாலும் நான் செத்தாலும் பரவாயில்ல, தேவராஜ்யம் வளரணும். அந்த ராஜ்யம் தான் எனக்கு முக்கியம். அந்த ராஜ்யத்துக்காகத்தான் நான் வாழணும். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே, எனக்கு சாப்பாடு ஒவ்வொரு நாள் சாப்பாடும். அந்த ராஜ்யத்துக்கு நான் வேலை செஞ்சாதான் சாப்பாடு கொடு ஆண்டவரே, இல்லை சாப்பாடு பட்னியா போட ஆண்டவரே. அந்த ராஜ்யம் என்ன மன்னிச்சு இருக்கிறீங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு மன சமாதானம் எதுக்கு? சமாதானமா இருக்கிறதுக்கா? அந்த ராஜ்யத்துக்காக நான் வேலை செய்யணும். என் பாவத்துல இருந்து என்ன காப்பாத்துங்க, சோதனையில் உட்படாத படிக்கைய எந்த பாவத்திலையும் குடிப்பழக்கம்லாம் இல்லாம டீசெண்டா நான் வாழ்றேன்றதுக்காக இல்ல, அந்த ராஜ்யத்துக்காக நான் உழைக்கணும், அந்த ராஜ்யம் வளரணும், அதுக்காகத்தான் எல்லாத்தையும் செய்யுங்க ஆண்டவர். அதான் ப்ரையாரிட்டியா உண்மையாவே இன்ட்ரெஸ்ட் இருக்கா ராஜ்யத்தின் மேல? இல்லையா சால் அப்னர்ஸ் தான் நம்ம, அதான் யோசிச்சு பார்க்கணும். நான் அப்னரா சுயநலனோ? சுயநலத்துக்கு ஒண்டி பயன்படுத்துகிறது வசனங்கள, சபைய, ஆண்டவரை, எல்லாத்தையும் காலில் வந்து கூட்டம் மாதிரி. அவர் எப்போ ரூல் போடுறாரோ, இது கடினமான உபதேசம், இதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன்னு ஓடிடுது. ஓகே, இது பார்க்கிறோம். அடுத்ததாக அப்னர் வந்து மூன்றாவதாக இன்னொரு கேரக்டரை பார்ப்போம். இந்த ராஜ்யத்துக்கு தடையா இருக்கிறது. இவங்கெல்லாம் சர்ச்சில் இருந்தாங்கன்னா அந்த சர்ச்சுடைய ஆண்டவர் தான் அந்த சர்ச்சை காப்பாற்றணும். இப்படிப்பட்ட எஞ்சி இருக்கிற பாவத்தில் முழுசாக இடம் கொடுக்கறது செல்ல பாவத்துக்கு. செல்ல பாவத்தில் ரொம்ப தீனி கொடுத்து கொடுத்து பாவத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆவியை துக்கப்படுத்திக்கிட்டு இருக்கிற மெம்பர்ஸு. இன்னொரு பக்கம் சுயநலம் ஏதாவது செய்ய வர்றவங்க எப்படி சுயநலத்துக்காக தான் செய்யுது. உண்மையாக சுயநலம் மற்ற தேவ ராஜ்யம் வளரணுமே ஆத்ம பாரத்தில் செய்ய வர்றது இல்லை, சுயநல நோக்கங்களுக்காக செய்கிற வர மெம்பர்ஸு. எப்படி பதிச்சு பாருங்க. மூணாவது இன்னொரு கேரக்டர் இருக்கு. மூணாவது சுயநல பிடிச்ச அப்னர், இன்னொன்று கூட இருந்தே குளி தோன்ற ஜோயல். கூட இருந்தே குளி தோன்ற ஜோயல் பார்த்துருக்கிறீங்களா? கூட இருந்தே குளி தோன்றவங்க தான். எப்படி அப்னருடைய வீட்டில் ஒரு வில்லனாக, சவுலுடைய வீட்டில் வில்லனாக அப்னர் இருந்தாரோ, தாவீதுடைய வீட்டுக்கு வில்லன் யாரு? ஜோயல். யோயப் தமிழ் என்ன? யோவாவா? யோவா. ஓகே, யோவா. யோவாபு நான் ஜோயப்னு சொன்னா வேற யாரையோ சொல்றேன்னு நினைச்சிடாதீங்க, இங்கிலீஷ்ல சொன்னாங்க. ஓகே, இவர் வந்து தாவீதுக்கு நெஃப்யூ, தன்னுடைய மூத்த அக்காவுடைய பையன், முதல் பையன். ஒருவேளை தாவீதுக்கு ஒரே வயசா இருக்கலாம். ஜெருயா, அந்த அம்மா ரொம்ப கொஞ்சம் நெஞ்சது இல்லை. அந்த அம்மாவை பத்தி பார்க்க போறோம், பயங்கரமான லேடி. அந்த அம்மா மூணு சிங்கங்களை வளர்த்து விட்டுருக்குது. ஜோயப் ஒருத்தர், அபிஷாய் ஒன்னு, இன்னொன்னு அசாஹே. அசாயர் தான் பயங்கரமா இழந்துட்டாரு இல்லைங்களா? போன அதிகாரத்தில் பார்த்தோம். இந்த 22வது அதிகாரத்தில் என்ன வசனத்தில் என்ன பார்க்குறோம்? தாவீதுக்கும் அப்னருக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கு. அந்த காலத்தில் உடன்படிக்கை ரொம்ப சீரியஸ், வாழ்வா சாவான்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் நடந்த. அந்த அக்ரிமெண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அங்க இருக்கிற தளபதி, இராணுவ தளபதியான யோயப், அதை அவரை கேட்காம பண்ணிட்டாங்க அந்த அக்ரிமெண்ட். அவர் அதில் ஈடுபடல. ஏன்? அவர் ஒரு போர் வேலையா வெளியே போயிருந்ததுனால் அவர் அங்க இல்லை. அவர் லேட்டா வர, லேட்டா வந்த உடனே அவருக்கு அறிவிக்கப்படுது, தன் சகோதரனை கொன்ன, அசாயல கொன்ன கொலகார அப்னர் வந்தான். வந்த பிறகு தாவீது என்ன பண்ணாரு? விருந்து வர வச்சிருக்கிறாரு. விருந்து வச்சு அவரை சமாதானமா பாருங்களேன், 21ல சமாதானமா அனுப்பி விட்டார், 22ல சமாதானம், 23ல சமாதானம், சமாதானமா சமாதானமா அனுப்பி விட்டார். அனுப்பின உடனே இங்க வந்துச்சு பாருங்க, இன்னொரு ஈகோ பிடிச்ச ஒரு மனுஷன் கோபம். இவருக்கு ஆத்திரம் வந்துச்சு, ராஜாவாவது தாவீதாவதுன்னு சொல்லி தாவீது கிட்ட 24 வசனத்துல போய் என்னையா நினைச்சிட்டு இருக்கிற நீ, அப்னர் எதுக்கு வந்தான்னு உனக்கு தெரியலையா, நீனா முட்டாளா, அப்னர் வந்து நம்ம எல்லாம் எப்படி பண்றோன்றத வேறு பார்த்து வந்து 10 கோத்திரங்களை கூட்டினு வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு அவன் வந்திருக்கிறான், அதை கூட தெரிய முடியும், ரொம்ப தெரிஞ்சிருச்சு இருக்கு, ரொம்ப அதை கூட தெரியாத ராஜா நீ யூ ஆர் எ ஃபூல் அப்படின்ற அளவுக்கு தாவீது அப்னர்கிட்ட எவன்னா பொறுமையா இருந்தாருன்னு தெரியல, நீ ராஜாவா நான் ராஜாவா, இவர் போய் மிரட்டிட்டு வர என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற நீ, கோபத்துல பொறாமையில ஒரு ஒரு ப்ரைட்ல கோபமா அப்னர் மாதிரி இந்த மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, எதுக்கு வந்தான்னு தெரியல, ஸ்டூபிட் கிங், ராஜா ஒரு வேவு பார்க்க வந்தா அப்படின்னு கூட தெரியாம, அது தாவீது முட்டாள் இல்ல, தாவீது சூடுதான், அவர் ஆண்டவருடைய சித்தம் ஒருவேளை அப்னர் மூலமா நிறைவேறும், அந்த கோத்திரங்கள்லாம் தன கீழே வரும், அப்னரை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அப்னரை பயன்படுத்தி ஆண்டவர் செய்யலான்ற நம்பிக்கையில தான் அது உடன்படிக்கை செஞ்சார். ஆனா யோ பிடிக்கல, ஏன், ராஜ்யத்தின் மேல அக்கறை பெருசா இருக்கிறதுனால இல்ல, தாவீதுக்கு விரோதமா வந்துடும்ன்றதுனால இல்ல, சுயநல காரணம், முதலாவது சுயநலம் என்ன தெரியுமா, என்ன சுயநல காரணம், சகோதரன் கொண்டான்னு போட்டிருக்கு, அதை விட இன்னொரு காரணம் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க என்ன பண்றாரு, இவருக்கு இன்னொரு அஜெண்டா இருக்குது, இவர் என்ன பண்றாரு, ரொம்ப பக்தி வைராக்கியம் இவருக்கும், பக்தி வந்துருச்சு ராஜ்யத்தின் மேல, இந்த ராஜ்யத்தை எப்படியாவது அப்னர் கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொல்லி 26 வசனத்துல போய் தூதுவரை அனுப்பி அப்னரை வர வைக்கிறார். அப்னரு இப்பதான் நம்பிக்கை, அப்னர் வந்து தைரியமா வரார், ஏன்னா தாவீதை பத்தி என்ன சொன்னாலும் அவன் உண்மை மனுஷன், அவனுடைய உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோம், இப்ப அப்னர் வந்து தாவீது கீழே இருக்கிறார், அப்னரை அந்த கூட்டம் கூப்பிட்ட உடனே தாவீதோட உடன்படிக்கை பண்ணத அதெல்லாம் அந்த காலத்துல உடைக்க மாட்டாங்க, அந்த தாவீதுடைய உடன்படிக்கையை காக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு யோவாபு இருக்குது, தன்னுடைய தளபதியா, ராணுவ தளபதியா, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு வேற என்ன செய்யறது உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி இவரே ஒரு திட்டத்தை போட்டு சவுல் தாவீதுக்கு சொல்லல, தாவீதுக்கு விஷயமே தெரியாது, வாப்பா அப்னேரத்துல நான் இல்லாம போயிட்டேனே, நீ நம்ம கட்சி ஆயிப்போ வாரும் அப்னரே வெல்கம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க கேட்ல இருந்து வராரு, வந்த உடனே அவரை போய் ஓடி கட்டி பிடிச்சி ஒரு வேலை மாலை கூட போட்டுட்டு அவனை பார்க்காம விட்டுட்டேனே, எப்படி இருக்கிற புள்ள குட்டிங்களா நல்லா இருக்குதா வா அப்படின்னு தோல் மேலக்க, ரொம்ப வெயில் அடிக்குதுல்ல நம்ம கேட்டு பக்கத்துல கூடிச்சுட்டு நின்னுக்குவோம் வா அப்படின்னு வெகில்ல வர்றாரு அப்னர், பாவம் வெகில்ல இருந்து வந்த ஷார்ப் கண்ணில் வரும்போது திடீர்னு நேரில் வந்தா என்ன ஆகும், நம்ம கண் அவளுக்கு தெரியாது, கண் அப்படியே கூசிக்கிட்டு என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள யோக என்ன பண்றாரு, உள்ள இருந்து கத்தியை எடுத்து என் தம்பிய குத்துன, அத்தே இடத்துல குத்து, ஒரே குத்து வயத்துல குத்தி அப்னர் அந்த இடத்துலயே என்ன நடக்குதுன்னு தெரியாம பொத்துன்னு விழுந்து ரத்த விழாரா இறந்து போனார், இறந்து போனார். கேட்டுக்கிட்ட இறந்து போனார், இதான் நடக்குது, அப்னருக்கு அப்னர் இறந்து போறத நம்ம பார்க்கணும். நமக்கு அந்த 27 வசனம் சொன்னாலும் நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஏதாவது நியாயம் இருக்கா அப்னரை கொன்னதுல, இல்ல நியாயமே இல்லை, ஏன், முதலாவது வந்து அவரை வந்து அவங்களுடைய தம்பி எப்படி செத்தான், ஒரு ராணுவ விபத்து இல்லைங்களா, திட்டமிட்டா கொன்னாரு, அசாயல் துரத்திட்டு வரும்போது எவ்வளோ அப்னர் சொன்னாரு, அப்பா உனக்கு ஈக்குவலான ஆளுங்க பின்னாடி போ, என் பின்னாடி வராத, உன் சகோதரன் நான் எப்படி பார்ப்பேன்னு வான் பண்ணி வான் பண்ணாலும் அது இளங்கன்று பயமறியாம குதிச்சுக்கிட்டே வந்துச்சு, ஒருவர் அவர் கொல்லணும்னு கூட நினைச்சிருந்தா முன்னாடி ஈட்டியில குத்துல பின்னாடி இப்படி அடிபட்டாவது உளுட்டம் பையன் வைக்கும் போது அவன் ஸ்பீட்ல வந்து நடந்து விபத்துல செத்து போனார் இல்லைங்களா. ரெண்டாவதாக ரொம்ப தப்பு, ஏன்னா இப்ப அப்னர் வந்து தாவீது செஞ்ச உடன்படிக்கையினால பாதுகாக்கப்படுற சமாதான உடன்படிக்கையினால பாதுகாக்கப்படுறாரு, அதை உடைச்சி தன் சகோதரனை கொன்னான்ற காரியத்துக்காக அந்த லீடர்ஷிப்புக்கு கீழ்படியாம துரோகத்தரமா கூட இருந்த குளித்தோன்ற விதத்தில் கொலை செஞ்சு விட்டுட்டார் யோயப் பாருங்களேன், யோயப் கொலை செஞ்சு விட்டுட்டார், இது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அது மாத்திரம் இல்லை, அந்த கேட் வந்து கேட்டு கிட்ட கொலை நடந்துச்சு, அந்த கேட்டு தான் எப்போ பாரு நியாயஸ்தலம், ஒரு கோர்ட் எல்லாம் அந்த காலத்துல கேட் கிட்ட தான் எல்லாம் கூடி நியாயத்தை சொல்லுவாங்க. கோர்ட் எல்லாம் அங்கத்தான் நடக்கும். எங்க நீதி நியாயம் நிலைநிற்கப்படணுமோ அங்க ஒரு பெரிய அநியாயத்தை செய்யற மாதிரி அநியாயமா கொன்னு போட்டேன். இவர் கொன்னதுக்கு ஒரு காரணம், ஒருவேளை தம்பியா இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு 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 விரோதம், ஒரு போட்டி விரோதம். ஏன் இங்க இருக்கிற கமாண்டர் இன் சீஃப் யாரு? யோயேல். அப்னர் வந்து சவுலுடைய கமாண்டர் இன் சீஃப். இப்போ தாவீதோடு உடன்படிக்கை பண்ணி தாவீது எது கேட்டாலும் கொடுக்குறன்ற அளவுக்கு உடன்படிக்கை பண்ணிட்டு போன உடனே இப்போ ராஜ்யத்தை அப்னர் கொண்டு வந்துட்டாருன்னா, எல்லாம் செஞ்சுட்டாருன்னா, கமாண்டர் இன் சீஃப் டூவா யார் மாறிடுவாரு? யோயேல் மாறிடுவார். அப்னர் கமாண்டர் இன் சீஃபா பண்ணிடுறோம். அந்த மாதிரி ஒரு போட்டி பொறாம நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கேன். எத்தனை பேர் நம்ம சர்ச்சில் இருந்து, எத்தனை வருஷம் நம்ம இருந்தோம் சர்ச்சில், நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறேன். இப்போ வந்தவங்க அப்போ வந்தவங்க எல்லாம் என்னன்னு, நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறேன். அவ்வளோ வருஷமா நான் இருக்கிறேன், இவ்வளோ இது இருக்கிறேன், நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கிறேன். ஜோயப் அப்படிப்பட்ட ஆள். இப்படிப்பட்ட ஆளுங்கனால எவ்வளோ சபைகள், எவ்வளோ ஆண்டவருடைய ராஜ்யம் கெட்டு போயிருக்கு தெரியுமா? பாருங்க, நான் தான் ஃபஸ்ட்டாக பொறாம ஒரு விரோதம், ஒரு போட்டி. என்னை விட அவன் முன்னாடி வந்துட போகிறான். ஒரு ரைவல்ரின்னுவாங்க. நம்ம இப்படி இருக்கிறோமா? நம்ம சர்ச்சாக யோசிச்சு பார்க்கணும். எத்தனை பொறாம எல்லா இடத்துலையும் இது இருக்குதுதான். அரசியலில் இருக்குது இல்லைங்களா? நம்ம ஆஃபீஸில் இல்லை, அவனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க, எனக்கு ப்ரொமோஷன் இல்லை, அவன் எப்படி ஆஃபீஸில் எவ்வளோ ஏற்றான். உலகத்தில் எல்லா ஸ்போர்ட்ஸில் இருக்குது, ஏன் காலேஜஸில் இருக்குது, ஏன் பொண்ணுங்க கூடயும் உங்கள் பொண்ணுங்களையே அழகான பொண்ணியா, முதல் பொண்ணியா, அந்த மாதிரி பொறாமை போட்டி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது சபையில் வந்துருச்சுன்னா, சபை மக்கள் கூட இருந்துச்சுன்னா ரொம்ப பயங்கரம், ரொம்ப ஆபத்து. அந்த மாதிரி சபை ரொம்ப கெட்டுப்போகும். அப்படிப்பட்ட பொறாமை பிடிச்சவங்க அந்த சபையிலேயே ஒரு ஒரு வேற விதைச்சு என் சபையை கூட சீர்குலைச்சிடலாம். நான் முதல்ல இருக்கிறேன், நான் முதல்ல இருக்கிறேன். ரொம்ப ஒரே ஆபத்துங்க. யோவாப், ஜோயப் எப்படி அப்னர் சாகலையோ, ஜோயபும் இன்னும் சாகல. கண்ணாடியில் போய் பார்த்து பாருங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்ப்போம், நம்ம எதுக்கு காரியங்களை செய்கிறோம். நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நம்ம எதுக்கு காரியம் செய்கிறோம்? நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை, ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நம்ம வாங்கிக்கிறோமா? நம்ம சுயநலத்துக்கு வாங்கிக்கிறோமா? நம்ம உயர்த்திக்க பார்க்குறோமா? நமக்குள்ள யோயோ வாழ்றாரா? ஜோயோ வாழ்றாரா? இது சீஷர்களுக்கே பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. சீஷர்களுக்கே ஆண்டவர் அடிக்கடி இது நீங்கள் கற்றுக்கலைன்னா ஒருபோதும் உங்களை வச்சு பயன்படுத்த மாட்டேன். ஒரு குழந்தைய வச்சு என் ராஜ்யத்தில் மிகப்பெரியவனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் வேலைக்காரனாக இருக்கணும். அதை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் கடைசியில் அப்பர் ரூமில் வராரு, அங்கே சொல்லித்தர்றாரு. அங்கே உட்காந்து எல்லாரும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க தெரியுமா? என்னத்தை பேசிட்டு இருந்தாங்க? நம்மளில் யார் பெரியவன், நம்மளில் யார் டெபுட்டி மினிஸ்டர், நம்மள் யார் பெரியவன், அதான் அவங்களுடைய பேச்சு. திருந்தாத ஜென்மங்களை பெரியவன் கிரியவன் பேசிட்டு இருக்கிறவங்களே, தேவகுமாரன் எந்திரிச்சு டவுலை கட்டிக்கிட்ட உங்களுக்கு காலெல்லாம் கழுவி விட்டார். உங்கள் ஆங்காரம், உங்களுடைய பெருமை, அதனால தேவ ராஜ்யத்தை கெடுக்கிறீங்க. நான் பெரியவன், நீ பெரியவன், அதெல்லாம் உலகத்தில் இருந்தால் ஓகே. தேவ ராஜ்யத்தில் ஒருத்தர் நம்மளை இழந்து மற்றவனை பெருசாக பார்க்கணும், நம்மளை இழந்து மற்றவனை கட்டணும். அதுக்கு தாங்க தேவ ராஜ்யம். அதை நம்ம பார்த்துக்கணும். ஆண்ட்ரூ போனவர்னு ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் சொல்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் மிக மிக தன்னுடைய பிசட்டிங் சின் வந்து பொறாம. தன்னை விட ஒருத்தர் அதிகமாக வந்துட விடாது. ரொம்ப பொறாமப்படுவார். அவருக்கு ரொம்ப இருந்த பொறாம். அது அவர் சொல்றாரு, எழுதுறாரு, இந்த பாவத்துக்காண்டி நான் தொடர்ந்து இடம் கொடுத்திருந்தேன்னா ஆண்டவர் என்னை சபிச்சு யூஸ்லெஸ்ஸா வாழ்க்கையே பொறாமையில போட்டியில என் வாழ்க்கையே கசந்து போயிருந்திருக்கும். ஆனா நான் என்னைக்கு இது என் பாவம், இதை நான் கொல்லணும்னு முடிவு பண்ணி தேவன் எனக்கு கிருபை கொடுக்கணும்னு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே மற்றவங்க மேல வர்றதுக்காக சந்தோஷப்படுறது எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, மற்றவங்க என்னை விட அதிகமா ஆசீர்வதிக்கும் போது நான் சந்தோஷப்பட எனக்கு கத்துக் கொடுமாண்டவரே. என்னை விட அதிகமா ஒருத்தர் இருக்கும் போது, என்னை விட அதிகமா திறமை, என்னை விட அதிகமா பயன், என்னை விட அதிகமா வசதி ஒருத்தர் இருக்கும் போது அதனால சந்தோஷப்பட்டு நன்றி படுற ஒரு கிருபை எனக்கு குடுங்க ஆண்டவரே, குடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வந்ததுனாலதான் 20 வருஷம் அவர் ஆண்டவர் பயன்படுத்துற மாதிரி அநேக பேரை பயன்படுத்துங்க. அவருக்கு அந்த காரியம் இருந்துச்சுன்னா பயன்படுத்தி இருக்க மாட்டார். அந்த பாவம் இருந்துச்சுன்னு தெரிஞ்சோம், அது கிறிஸ்துவின் கிருபையினால மேற்கொண்டார், கிருபையினால மேற்கொண்டார். பாருங்களேன், ஆண்டவரே என்ன தள்ளி ஒரு ஓரத்துல போட்டு மற்றவங்கள உயர்த்தும் போது, நான் ஒன்றும் இல்லைன்னு பிரயோஜனம் இல்லாமல் போகும்போது, மற்றவங்க இது பண்ணும்போது அவங்க பயன்படுறாங்களே, தேவராஜ்யம் வளருதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறது எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்படி நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்டவங்க தான் தேவராஜ்யத்தை வளர்க்க முடியும். அப்னர். ஓகே, நமக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் ஒரு 5 மினிட்ஸில் முடிக்க பார்க்குறேன். இதை எல்லாத்துலேயும் இப்படிப்பட்டவங்க மாம்சத்துக்கு விதைக்கிற தாவீது, சுயநலம் பிடிச்ச அப்னர், கூட இருந்த குழி தோன்ற யோயபு, இப்படிப்பட்டவங்க சபைக்கு பெரிய தடங்க. அப்படிப்பட்டவங்கள வச்சு சபையை வளர்க்க முடியாது, வளர்க்க முடியாது. ஆனால் இவங்க இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தான், இப்படிப்பட்டவங்க சபையை கெடுக்கிறதுக்கு சில முயற்சிகள் எடுப்பாங்க. அவங்க பேச்சுனால எப்படிதான் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. யோயபு வந்து தாவீது ஒழிக்கவே முடியல, மனுஷன் சாகிற வரைக்கும் அவன் மகனுக்கு சொல்லிட்டு போறாரு, அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி வைப்பான்னு. ஒழிக்க அப்படிப்பட்ட அவங்க இருக்கத்தான் செய்வான். ஆனால் நம்ம ஆண்டவர் இந்த இறையாண்மை உள்ள தேவன், அவர் வந்து ஒரு ஆல்கெமிஸ்ட்னுவாங்க. ஆல்கெமி அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத மெட்டல்ஸை வச்சு அதை கோல்டாவோ சில்வராகவோ ஒரு கெமிக்கலை ஊற்றி பண்ணுறவங்க, அதை உண்மையாக பண்ண மாட்டாங்க, ஒரு மந்திரம் பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி தான் ஆண்டவர். இந்த மாதிரி அவர் ஒரு பானையை வச்சு இந்த மாதிரி பொறாம, விரோதம், கோபம், கசப்பு, கொலை இதெல்லாத்தையும் வச்சு இந்த பாட்டை கலந்து கலந்து என்ன பண்ணுறாரு, அதில் எல்லாம் தங்கத்தை எடுக்கிற மாதிரி அவர் ராஜ்யத்தை இதுக்கு மத்தியில் தான் வளர்க்குறார். இவங்களுடைய கோபம் பொறாமைக்கு அவங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பயங்கரமான சாப தண்டனை வந்தாலும் அவங்களுடைய அந்த இதை பயன்படுத்தி அவர் ராஜ்யத்தை வளர்க்கிறார். அவர் மக்களுடைய கிருபையை வளர்க்கிறார், பொறுமையை வளர்க்கிறார், அன்பு குணத்தை வளர்க்கிறார், பொறுக்கிற குணத்தை கற்றுக் கொடுக்குறார். மக்களுக்கு அவர் ராஜ்யத்தை வளர்த்து விடுறார். அதான் பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், அப்னர் இப்போ செஞ்ச, ஜோயப் இப்போ செஞ்சதுனால என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஒரு பெரிய போரை வெடிஞ்சிருக்கணும், பெரிய போரை வெடிஞ்சிருக்கணும். ஏன் உள்ளூர் போரை வெடிஞ்சிருக்கணும், பயங்கரமாக வெடிஞ்சிருக்கணும். இங்க ஒரு டிரைபை வச்சுக்கிட்டு எங்க 11 டிரைப் ராணுவ தளபதியை இவ்வளவு கோலையா கேவலமா கொன்னாங்கன்னு அவங்களெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இனிமேல் தாவீத ராஜாவை பண்ணுவாங்களா? இதுக்கெல்லாம் ஜோயப் தான் பண்ணுது. ஆனா அந்த பேர் யாருக்கு போவோம்? ஜோயப் யாருக்கு இல்ல இருக்குது, தாவீதுக்கு இல்ல இருக்கு. தாவீத பயங்கரமா இன்னுமே தாவீதே அரசாள முடியாத மாதிரி ஒழிச்சு கட்டிட மாட்டான். 11 போரம் கிளம்பி வந்தாங்கன்னா 11 கோத்திரங்க என்ன பொடியோன்னு சின்ன கோத்திரம் அப்படி ஆயிருக்க முடியுமே? எவ்வளவு பெரிய ஆபத்து ஆயிருக்க முடியுமே? ஆனா ஆண்டவர் அதை அதிசய விதமா மாத்துறாரு. என்ன பாக்குறோம்? இதை கேட்ட தாவீது வந்து தான் இந்த குற்றத்துல தான் நிரபராதி, தன் ராஜ்யம் நிரபராதின்னு சொல்லி யோயப் மேல ஒரு சாபம் கொடுக்கிறார். உன் பாவம் உன்னை விட்டு போகாது, கொலை செய்யாது இருப்பாயாக, அதை நீ செஞ்சிருக்கிற அநியாயமான கொலை, அதனால உன் குடும்பத்துல எந்த குடும்பத்திலயும் உனக்கு உன் மூலமா வர குடும்பத்துல எவனாவது ஒரு குஷ்டரோகியா, எவனாவது ஒரு முடமுள்ளவனாக, எவனாவது ஒரு உருப்படியாக அவனாக போர்ல சாகிறவனாக தான் வருவான் அப்படின்னு அவர் போடுறாரு அவர் சாபத்தை, இல்லைங்களா? அது நிறைவேறமோ என்னவோ, ஆனா அப்படி போடுறாரு அவர் சாபத்தை. ஆண்டவர் பாருங்க, அந்த தப்பு ஒருவேளை இந்த வாழ்க்கையில தண்டிக்காம இருக்கலாம், வரப்போற வாழ்க்கையிலையும் தண்டிக்கலாம், நம்முடைய குடும்பங்கள் பிள்ளைகள் மேலையும் ஆண்டவர் தண்டனையை கொடுக்கலாம். அது ரொம்ப பயங்கரம். அது மாத்திரம் இல்லாம 31வது வசனத்துல தாவீது என்ன பண்றாருன்னா தன்னுடைய துணியை கிழப்பிக்கிட்டு யோயப்பும் அந்த இருக்கிற ராணுவ மிலிட்டரி எல்லா துணிய அவங்க எல்லாரையும் கிழிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு சாக் கிளாத், என்ன கந்த துணி இல்லைங்களா, கந்த துணியை போட வச்சு யோயப்புக்கு ஒரு ஒரு அரச அடக்கம் பண்ண வச்சு அவர் காஃபின்ல தூக்கிட்டு போறாங்க. தாவீதும் அந்த மிலிட்டரி பொண்ண யோயப்பும் கூட கூட்டு வர அவனுக்கு ஒரு கந்த துணியை போட்டு அவன் கட்டாயமா வரான். ராஜாயப்பனா எப்படி இருக்கிறது, மிலிட்ரி எல்லாரையும் நடக்க வச்சு ஒரு ஒப்பாரி பாட்டை பாடி ஒரு அருமையா அடக்கம் பண்றாரு தாவீது. அதுக்கப்புறம் 7 நாள் சாப்பிடல, உபவாசம் இருக்கிறார். இதெல்லாம் பார்த்து ஐயோ துக்கம், அவனால தாங்க முடியல. இதெல்லாம் பார்த்த அந்த கோத்திரங்கள் எல்லா ஜனங்களும் என்ன நினைச்சாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அப்னர்ல கொன்னதுல தாவீதுக்கு எந்த கையும் இல்லை, இல்லைங்களா? எந்த கையும் இல்லை. பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் அதுக்கு விரோதம், யோயோக்கு அதுக்கு விரோதமா, அப்னரு அதுக்கு தான் பண்ணா. ஆனால் அது எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஒரு ஆல்கமிஸ்ட் மாதிரி இதெல்லாம் பயன்படுத்தி அவர் ராஜ்ய நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போறார். இதுதான் அதிசயம், இதுதான் அதிசயம். இதில் பாருங்க, இதில் எல்லாமே ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதி எல்லாத்துலேயும் நடக்கிறத பார்க்குறோம். எல்லாத்துலேயும் ஆண்டவருடைய பராமரிப்பு ஸ்லோவாக தான் வேலை செய்யும், ஆனால் அது எல்லாருக்கும் அவங்களுக்கு பழிவாங்குற தண்டனை கொடுக்கே கொடுத்தோம். ஜோயபு அப்னர் அநியாயமாக செத்துருந்தாலும், ஆனால் அவன் செஞ்ச தப்புனால அவன் இறந்தான். பாருங்களா, அவன் செஞ்ச தப்புனால அவன் இறந்தான். ஏன் இஷ்போஷத்தை ஒரு கை கொடுக்குற மாதிரி, இஷ்போஷத்துக்கு துரோகம் செய்கிற மாதிரி கடவுளுடைய போர்வையை போத்திக்கிட்டு, ராஜ்யத்தின் போர்வையை போத்திக்கிட்டு, தாவீதுக்கு உதவி செய்கிற மாதிரி வந்து அவர் ராஜ்யத்தை வளர்க்குறன்னு வந்த அப்னர், அவன் மூலமாக இந்த அவருடைய ராஜ்யத்தை வளர்க்கணுன்ற கட்டாயம் ஆண்டவருக்கு இல்லாததுனால் அவன் செஞ்ச துரோகத்தை அவன் மேலேயே வரும்படிக்கு ஒரு நீதி அவனுக்கு தண்டனை கொடுத்தார். செத்து போனான் பாருங்க. பால்த்தியர் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். வைஃப் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு ரோடெல்லாம் அழுதுகிட்டு வந்தான் இல்லைங்களா, அந்த கதையை படித்தாவே நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் அவனுக்கும் நீதியை கதறி கட்டினார். ஏன், அவன் இல்லாத அவனுடைய மனைவியை தாவீதுடைய மனைவின்னு தெரிஞ்சும் சவுலுக்கு மாமா ராஜாவுக்கு மருமகன் ஆகணும்னு சொல்லி அவன் மகளை கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது. பிறனுடைய மனைவி நம்மளது இல்லாததில் நம்ம இப்படி வச்சோம்னா நம்ம அதை ஒரு நாள் பயங்கரமாக இழப்போம். அவன் தப்பு தானே செஞ்சது, ஏன் கல்யாணம் பண்ணணும்? முதலாவது தாவீதுடைய மனைவின்னு தெரிஞ்சு அந்த அரசு, அப்புறம் மனைவி ஆன பிறகு ரொம்ப அன்பு வச்சுட்டார். அது மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுட்டார், அன்பு வச்சுட்டு அப்போ இதை கூப்பிட்டு போறாங்க. அவரால் தாங்க முடியல. முதலாவது நீ செஞ்ச பாவம் பாருங்களேன், அந்த பாவத்துக்கு ஆண்டவர் சரி கட்டுறாரு பாருங்களேன், அந்த பாவத்துக்கு ஆண்டவர் சரி கட்டுறாரு. எஷ்போஷத் அவன் அந்நியாயமாக ராஜாவாயி ஆயிருக்க கூடாது, ஆனால் அந்நியாயமா ராஜாவாய் தாவீதுக்கு விரோதமா வந்தாலும் அப்னர் அவன் ராஜ்யத்தை கட்ட நினைச்சாலும் அடுத்த அதிகாரத்தில் அவன் தலையும் போக போகுது, அவனையும் ஆண்டவர் இது பண்ண போறார். அந்த தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு பாவியின் தலைமையில, ஒவ்வொரு தப்பு செய்கிறவன் தலைமையில ஆண்டவருடைய நீதி வந்தே வந்து இறங்கும். அதான் இந்த அதிகாரம் காட்டுது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோதான் பாருங்க, ஆண்டவருடைய பராமரிப்பு வந்து ஒரு கிளாக் மாதிரி, வெளியில பார்க்கறது தான் உண்மை இல்லை. வெளியில இப்படி ஓடிக்கிட்டு இருக்கலாம் கிளாக், ஆனால் உள்ள கிளாக் பார்த்தீங்கன்னா எப்படி ஓடும் தெரியுமா? பழைய கிளாக்லாம் அது ஆப்போசிட்டில் ஓடும், வெளியில் பார்க்குறது தான் அப்படி ஓடுற மாதிரி தெரியும். அது ஆனால் உள்ள ஆப்போசிட், ஆண்டவர் வெளியில் பார்க்குற மாதிரி இல்லை. உள்ள அவர் நடத்திட்டு எவ்வளோ அந்நியாயம், எவ்வளோ அக்கிரமம், எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ ப்ராப்ளம், அரசியல் விதமாக, குடும்ப விதமாக, நமக்கு எவ்வளோ இது எல்லாத்தையும் பயன்படுத்தி அவர் நோக்கத்தை நிறைவேற்றிட்டு போகிற தேவன், அவர் ராஜ்யத்தை நிலைநிறுத்திட்டு போகிற தேவன். இதெல்லாம் கடைசியில் பாருங்கள், எல்லாமே அவருடைய குமாரனுடைய வருகைக்கு கொண்டு போகிற தேவன் தான், வருகைக்கு தொண்டு போகிற தேவன். எல்லாம் அவருடைய ராஜ்யத்தில் தான் முடியும். அதனால் அவருடைய வாக்கு தத்துவத்தை நம்ம நம்பி இருக்கணும். அதுதான் இந்த அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுது. ஆனால் எவ்வளோதான் தாவீது பெரிய இதாக இருந்தாலும் கடைசியில் 39வது வசனத்தில் நான் இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறேன். இந்த யார்னால? ஜோயப்னால். அவன் ஒன்றும் செய்ய முடியாமல் பலவீனமாக இருக்கு. அது அப்படி முடியுது அந்த அதிகாரம். ஏன் இவர் பர்ஃபெக்ட் ராஜாவே இல்லை, இன்னொரு ராஜாவே இதை பார்த்து நிற்கலாம், இன்னொரு ராஜா, பரிபூர்ண ராஜா, பலவீனம், இவ்வளோ ராஜ்யம் அவருக்கு வரப்போது ஆனால் பலவீனமாக இருக்கிறார். இவர் இல்லை, இன்னொருத்தர் வருவார், அவருடைய பலத்தை காலியில் தான் நம்ம பார்த்தோம். அவர் எல்லா சத்ருக்களும் ஒடுக்கி எல்லா நீதியும் நிலைநிறுத்தக்கூடியவர் அவர் தான் இல்லைங்களா? அவர் ராஜ்யம் வரும், அதுக்கு தான் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கு. ஜெபம் பண்ண. நல்ல தேவனே, இந்த பாடங்களில் எங்களுக்கு பாடங்களாக உம்முடைய ராஜ்யத்தில் உலகத்தின் முடிவில் இருக்கிற நாங்கள், உம்முடைய ராஜ்யத்தின் நிறைவேறுதல் இருக்கிற நாங்கள், இதோ இந்த கதாபாத்திரங்களில் பார்க்கிற எஞ்சி தங்களுடைய செல்ல பாவங்களுக்கு இடம் கொடுத்து பெரிய வேதனையை அழிவை அறுத்த தாவீது போல் சுயநலத்தினால ராஜ்யத்தின் மேல் அக்கறை இல்லை, எந்த விதமான கவலை இல்லை, சுயநலத்துக்கு சுயநிலைக்கு ஒரு போர்வையாக வசனங்களையும் தேவ வார்த்தைகளையும் ஆணைகளையும் சபையும் பயன்படுத்துகிற அப்னர், குடர்ந்தே குடி தோன்ற ஜோயப், தாவீதின் கட்டளைக்கு அடங்கி இல்லாமல் இவ்வளோ பெரிய துரோகம் செஞ்ச ஜோயப், அப்படிப்பட்ட மனிதர்களாக நாங்கள் இராதபடிக்கு, எங்களை அப்படி இருந்தோன்னா எங்களை திருத்தி கொள்ளும் படிக்கு இந்த பாடம் அமைய எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவர். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே. ஆமென்.
இதோட நான் கொடுத்துருவேன்.